கண்கள் எப்படி உருவானது, கண்ணே இல்லாத உயிரினங்கள் அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் கண்கள் அதற்கு எப்படி முதன் முதலில் தோன்றுகிறது என்பதைத்தான் இதில் உணர்த்துகின்றார்கள். எட்டு கோளின் சக்தி கொண்டது, அதுதான் அஷ்டமியிலே பிறந்தான் கண்ணன். எங்கே பிறக்கின்றான்? சிறைச்சாலைக்குள் பிறக்கின்றான். வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் கம்சன் என்ற இருளை, அந்த விஷத்தன்மையிலிருந்து தாய் தந்தையரை காக்க கண்ணன் சிறைச்சாலைக்குள் பிறக்கிறான் என்றுதான் சாஸ்திரங்கள் கூறுகின்ற. வாசு தேவன் என்றால் நாம் சுவாசித்த உணர்வுகள் உயிரிலே பட்டு இது தேவனாக இருந்து தேவைப்பட்ட தேவகி, தேவைப்பட்ட அந்த உணர்வுதான் கண்களாக அந்த இரவு இரு உணர்வுகளுக்கும் அங்கே குழந்தையாக அவதரிக்கிறது என்பதை சாஸ்திரம் காட்டுகின்றது. ஏனென்றால் இது எல்லாம் ஞானிகள் இயற்கையின் நிமித்தம் அணுவிற்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அது சந்தர்ப்பத்தால் எடுக்கக்கூடிய நிலைகளும் எப்படி வளர்ச்சியினுடைய பாதைக்கு வருகிறது என்று தெல்ல தெளிவாக உணர்ந்தவர்கள்தான் பின்வரக்கூடிய மக்களுக்கும் இதை உணர்த்துகின்றார்கள். இதை நாம் குருநாதர் புரிய வைப்பதற்காக விளக்கு உரையாக கொடுக்கின்றார். நாம் கனியின் சுவையை அந்த மனங்களை அதிகம் சுவாசித்து பழகியிருக்கின்றோம். ஒரு மாம்பழத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வாசனையை நாம் நுகர்ந்தோம் என்றாலே அந்த இனிமை கலந்த உணர்வுகள் நமக்குள்ளும் அது உமிழ்நீராக அந்த சுவை ஊட்டக்கூடிய உணர்வு வந்த பின் மாம்பழத்தை நாமும் சாப்பிட வேண்டும், அதை வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகின்றது. மூசிக வாகன வாசனை வருகின்றது, பழம் தெரியவில்லை, ஆனால் வாசனையை கண்டே கண்ணுக்கு இந்த நினைவுகள் வருகின்றது. கண்ணுக்கு இந்த நினைவுகள் வந்த பின் அது எங்கே, இங்கே இருக்குமா, அங்கே இருக்குமா, எங்கே இருக்கிறது என்று அது தேடி அந்த மாம்பழத்தையே பார்க்க வைத்து அதை வாங்கி அதை நாம் உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று இந்த கண்ணினுடைய நினைவாற்றல் நாம் கண் தோண்டி இருக்கின்றது. அதனால் இந்த நினைவுகள் அங்கே அழைத்து சென்று அதன்படி நாம் அதை புசிக்க செய்கின்றது. ஆனால் விண்ணிலே தோன்றப்பட்ட ஒரு உயிரணு சந்தர்ப்ப வசத்தால் பூமியினுடைய ஈர்ப்பிற்குள் அது சிக்கிக் கொண்டால் ஒரு தாவரின சத்திலே அந்த உயிரணு விழுந்த பின் சிவன் ராத்திரி அந்த உயிரினுடைய ஒளியான துணுக்கள் வெப்பத்தின் தன்மை துடிக்கப்பட போகும்போது இந்த தாவரின சத்தை அது கொதிப்படை செய்து அதற்குள் இருக்கக்கூடிய சத்தை உரைய செய்ய போகும்போது சிவன் அது உடலாக அது மேல் துளியாக அதை மூடிவிடுகின்றது. அந்த உயிர் ஒளியின் தன்மையாக இருந்தால் அதற்குள் அடைப்பட்டு விடுவதாகத்தான் சிவம் இந்த உடல் பிறந்த நாளை சிவன் ராத்திரி இருளுக்குள் தான் இது தோன்றியது இந்த உடல் என்று காட்டுகின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட முதல்ல உருவான அந்த புழுவிற்கோ கண்கள் கிடையாது. ஆனால் எந்த செடியினுடைய சத்தை இந்த உயிர் கவர்ந்ததோ அது வினைக்கு நாயகனாகி அந்த உணர்வு மனமே அதற்கு வாகனமாக அமைந்து அதையே உணவாக உட்கொண்டு அது வினையாக தனக்குள் அணுக்களாக உணவாக புசிக்கும்படி செய்கின்றது. ஆனால் இப்படி புசித்து வந்தாலும் அதனுடைய சந்தர்ப்பம் அதிலே அந்த செடியிலிருந்து திடீரென்று கீழே விழுந்து விட்டால் அதனுடைய சந்தர்ப்பம் அது எடுத்துக்கொண்ட உணர்வின் ஆற்றல் கொண்டு செடியினுடைய அந்த இலையினுடைய வாசனை மனம் வருகின்றது. ஆனால் மனம் வந்தாலும் அந்த மனத்தை உடனே எடுத்து புசிக்கக்கூடிய நிலையில் அங்கே அருகில இல்லை, மனம் மட்டும்தான் வருகின்றது, செல்ல முடியவில்லை, எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. இப்பொழுது முதல்ல சொன்ன மாதிரி மாம்பழம் வாசனை இங்கே வருகிறது என்றால் எங்கே ஏது யார் வைத்திருக்கிறாங்க, எங்கே கடை இருக்கிறதா, அல்லது இங்கே வண்டியில கொண்டு செய்ய என்று எப்படி இந்த கண்ணுக்கு அந்த நினைவு பல அலைகள் வருகின்றதோ உடனடியாக அதை தேடி பிடித்து சென்று இதுதான் அதுதான் என்று கண்டு அது எப்படி உணர்த்துகின்றது. அப்படி கண்ணில்லாத அந்த புழுவிற்கு பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் தூண்டுகின்றது. இப்ப நாம் பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம், பார்த்து விடுகின்றோம். ஆனால் கண்ணில்லாத புழுவோ அதற்குண்டான வழி அது சரியான அந்த வல்லமைகள் அதற்குள் இல்லாததால் வாசனை மட்டுமே நுகர்கின்றது. ஆனால் இடம் அதை அந்த இலையை போய் புசிக்கக்கூடிய நிலைகள் அங்கே இல்லை. ஆனால் அந்த குறுகிய நேரத்திற்குள் குறுகிய காலத்திற்குள் அதையே அதிகமாக சுவாசித்து 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 பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகளை சுவாசிக்கின்றது. இப்ப 27 நட்சத்திரங்களுடைய சக்திகள் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கொன்று எதிர்மறையான நிலைகள் கொண்டதுதான். அப்படி அந்த இலைகளுக்குள்ளும் இந்த ஆற்றல் உண்டு, அந்த ஒளியின் தன்மை பொறிகளாக அதில் உறைந்த நிலைகளும் உண்டு. அந்த அந்த இலையினுடைய மனத்தைத்தான் அந்த இலையைத்தான் அந்த புழு புசிக்கின்றது. ஆனால் புசித்தாலும் இந்த சந்தர்ப்பமும் அதை உணவாக உட்கொள்ளும் நிலை இல்லை. மனம் வருகின்றது, வாசனை வருகின்றது. அந்த வாசனை பிடித்து நகர்ந்து சென்றாலும் அது உடனடியாக கிடைக்கவில்லை. ஆக அந்த குறுகிய நேரத்திற்குள் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற இந்த எண்ணங்கள் உணர்வு மாறப்படப்போ மூசிக வாகனம். ஏற்கனவே அது உணவாக உட்கொண்ட அந்த இலையினுடைய மனத்திற்கு பதிலாக வேறு ஒரு உணர்வை சுவாசிக்கின்றது, பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று. ஆக இதைத்தான் தேவகி தனது தேவை, தனது உணவை புசிக்க வேண்டுமே, தனக்கு உணவு வேண்டுமே என்ற அந்த தேவையின் நிமித்தம் தான் எண்ணி பார்க்கின்றது. அப்பொழுதுதான் இதுக்கு இல்லையே, அருகில் இல்லை, அது இங்கே இருக்கிறது என்று அதை பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சிகள் வாசு தேவன். அப்பொழுது சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் அங்கே தேவனாக மாறி இந்த உடலுக்குள் இது எதிர்மறையாகின்றது. ஏற்கனவே எடுத்துக்கொண்ட உணவுக்கும் புதிதாக சுவாசிக்கக்கூடிய உணர்வு மாற்றமாகப்பட போகும்போது இப்படி நட்சத்திரங்களுடைய ஒரு அலைகள் ஒன்று கொண்டு எதிர்மறையாக இந்த உடலுக்குள் இது எதிர்மறையாகி இந்த உடலுக்குள் நோயாகி அந்த புழு மடிந்து விடுகின்றது. ஆனாலும் இந்த குறுகிய நேரத்திற்குள் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் சத்துகளும் எதிர்மறையான உணர்வுகளும் எப்படி இந்த நட்சத்திரங்கள் பொறிகளை கிளப்புகின்றதோ மின்னலாக ஊடுருவி பாய்கின்றதோ இங்கே காண வேண்டும் பார்க்க வேண்டும் உணவை எப்படியாவது அது பார்த்து அதை உணவாக உட்கொள்ள வேண்டும் என்ற இந்த அதீதமாக எடுத்துக்கொண்ட உணர்வுகள், உதாரணமாக ஒரு குளவி புழுவை எடுத்து வந்து அது கூட்டிலே அதாவது தன்னுடைய விஷத்தால் கொட்டி ஒரு கூட்டுக்குள் அடைத்து தன் உணர்வு ஒளிகளை அதற்குள் அதிகமாக பரப்பி அந்த புழுவே பின் குளவியாக எப்படி விளைகின்றதோ இது போன்றுதான் இந்த சந்தர்ப்பத்தில் புழு எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அந்த நட்சத்திர பொறிகளுடைய உணர்வுகள் அந்த தாவரண சத்தின் வழியாக அது நுகரப்பட்டது. அதற்குள் அறிவின் ஆற்றலாக பெருகி அடுத்து இந்த உணர்வின் சக்தி கொண்ட குறுகிய காலத்திலே இது விளைந்து கண்ணுள்ள புழுவாக தோன்றுகின்ற அதைத்தான் சிறைச்சாலைக்குள் கம்சன் இந்த இருள் சந்தர்ப்பத்தால் வந்த இருளை அதிலிருந்து தன்னுடைய தாய் தந்தை இந்த உயிரான நிலைகளை அது வளர்ச்சியுடைய பாதைக்கு கொண்டு வருகிறது. கண்களாக தோன்றியாக இந்த கோள்கள் என்று சொன்னால் அஷ்ட அதாவது எட்டு கோள்கள் என்பது இந்த உடலும் இந்த கோள்களுடைய அமைப்புகள் தான். இந்த உடலான இந்த இருளான நிலைகள் இருந்து அது மீட்கும் சக்தியாக ஒளியான உணர்வாக கண்கள் தோன்றுகிறது என்பதைத்தான் அங்கே அஷ்டமியிலே பிறந்தான் கண்ணன் என்று காட்டுகின்றார்கள். அதே சமயத்தில் சிவன் ராத்திரி என்றும் நவராத்திரி என்றும் இப்படி உடல் பெற்ற நிலைகளை நாம் மனிதன் வரை வளர்ச்சி அடைந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு சரீரத்திலும் எத்தனையோ கோடி உணர்வுகளை அந்தந்த சந்தர்ப்பங்கள் எதிர்மறையான உணர்வு வரப்பட போகும்போது அதில் மாற்றங்களாகி சுவாசித்து அந்தந்த உடல்கள் மாறி ஆயிரத்தி எட்டு குணங்கள் பல கோடி உணர்வுகள் கொண்ட தெய்வீக சக்திகளாக தெய்வீக குணங்களாக எண்ணங்களாக நாம் வளர்ச்சிக்கு வந்திருக்கிறோம் என்பதைத்தான் அங்கே ஒவ்வொன்றாக வைத்து கொழு வீட்டு அதாவது கொழுவாக வைத்து ஒவ்வொரு படியாக வைத்து நாம் முதல்ல இப்படி இருந்தோம் அடுத்து இப்படி இருந்தோம் என்று வரிசைப்படுத்தி வைத்து மனிதனாக கடைசி நாம் எப்படி வளர்ச்சி அடைந்து வந்தோம் என்பதை நவராத்திரி எத்தனை உடல்கள் இருந்து ஒளியான நிலைகளை நாம் பெற்று மனிதனாக வளர்ச்சிக்கு வந்துள்ளோம் என்பதைத்தான் இங்கே காட்டுகின்றன. ஒவ்வொரு நிலைகளும் இப்படி உணர்த்தப்பட்டு மனிதன் செல்ல வேண்டிய வழிமுறைகளை விநாயகர் சதுர்த்தி ஆக இப்படி எத்தனை வினைகளை நாம் நாயனாக உருவாகி மனிதனாக வந்தாலும் புல்லை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் இன்றோ சுவைமிக்க நிலைகளாக படைத்து சாப்பிடக்கூடிய அறுசுவையான நிலைகளை அது உருவாக்கி உணவாக உட்கொள்ளக்கூடிய நிலை பெற்றிருக்க என்பதைத்தான் அங்கே கொளக்கட்டை வைத்து தீமையான நிலைகளை அப்புறப்படுத்திவிட்டு நன்மையினுடைய அந்த சுவைமிக்க நிலை அந்த குளக்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூரணம் அது சுவைமிக்க நிலைகளை இனிமை கூட்டு நிலையை எப்படி அதை இணைத்து கொண்டு வருகின்றோம் அதுபோன்ற ஆற்றலாகத்தான் மனிதனாக வந்துள்ளோம். இந்த வாழ்க்கையில் நாம் அறியாது வரக்கூடிய தீமையிலிருந்து விடுபட வேண்டும். அது ஆத்மசுத்தி செய்து சதுர்த்தி செய்து நாம் அந்த நல்ல வினைகளை நமக்குள் சேர்த்து அழியா தன்மையாக ஒளியின் தன்மையாக அகசியம் துருவனை துருவ மகசி துருவநட்சதர்மன எல்லை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இப்படி ஒவ்வொரு அந்த விழாக்களையும் உண்மைகளையும் அந்தந்த மாதங்களில் உணர்த்தப்பட்டு மனிதன் மெய்வழி செல்ல உணர்த்துகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் கூட இந்த தெல்ல தெளிவான நாம் நுண்ணிய நிலைகளை மூசிக வாகன அல்ஞானிகளுடன் நமக்குள் சுவாசித்து அந்த மெய் உணர்வுகளை நமக்குள் கணங்களுக்கு அதிபதி ஆக்கிவிட்டால் நேற்றைய செயல் இன்றைய சரீரம் இன்றைய செயல் நாளைய சரீரமாக நாம் நல்ல வினைகளை சேர்த்து ஒளியான உடலை விளைவித்து அடுத்து நாம் ஒளி உடல் பெற வேண்டும் என்ப அடிப்படையிலேயே குணர்வதை நமக்கு உணர்த்துகின்றார்கள்.
மாம்பழம் வாங்கணும்னு நினைக்கிறோம், எங்க தட்டினாரே அடுப்பு தெரிஞ்சுக்கணும், மாம்பழம் கீழே போய் இன்னொரு தட்டு கொடுக்குது சட்டமோ சரி நீ அதை நினைக்கிறாயே அது வாங்கிட்ட மாம்பழம் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி பார்த்தோன்னா இதை சுற்றி பார்த்துட்டு நான் இருக்கு மாம்பழம் இதெல்லாம் அப்போ அப்போ நான் அதை எண்ணும் போதுதான் அதை என் தெருவி சாப்பிடணும் இது நினைவாகும் போதுதான் சுவாசிக்கிறது நீ அது வாங்கிட்ட ஆக அதை நினைக்கின்ற போது என் கண்ணை காட்டுறான் கண்ணன் இங்கே அறுப்பார் பழம் இருக்கு அப்படின்னு நாம் நினைக்கிறத நினைக்கிறதா நீ நினைக்கின்றா எதுவாகின்றான் கண்ணில்லாத பொதுவா ஆரம்பத்தில் நினைக்குது தான் பிறந்த எந்த செடியில் இருந்த கண்ணில்லாத பொதுவா வருது அப்ப நினைச்சான் தான் இறைய செடி என்னது ஆனா வாசனம் இருந்தது என தெரியுது பார்க்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப என்னது அந்த உணர்வு சுவாசம் தனக்குள் அழைக்கும் அதே உணர்வானவுடனே தனக்குள் போர் செய்யும் ஆகுது அப்ப அதுக்குள்ள ஒளி கிளம்பு, அந்த உணவின் சத்தாக அது விளையுது. சேர்த்துக்கொண்ட உணவுக்குள்ள என்ன செய்யுது, எது நிறையாக சீக்காய் போய் சாகுது. அது சேர்த்துக்கொண்ட விளைந்த உணவின் நிலைகள் இதனுடைய உணர்வுக்கு அது ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கண்ணீர், ஆனால் இதனுடைய மனம் மாறிவிட்டது. இந்த மனம் மாறுமே இதை போல பொறிகளை எழுப்பும் இந்த உணவின் சத்து கொண்ட ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தின் தன்மை கொண்டு ஒரு இறைக்குள் பற்றிருந்தால் அந்த பொறியின் நிலைகளை ஒளியாக மாற்றும் உணர்ச்சியின் தன்மை தூண்டும் நிலைகள் கொண்டது. ஆக அதுக்கொத்த நிலைகள் கொண்டு சேர்த்துக் கொண்ட நிலைகளுக்கு மூச்சிக தான் சுவாசித்த உணவின் தன்மை அந்த அறிவுக்குள் இருக்கிறது. அறிவில்லை, அந்த அறிவில்லாத போது இந்த உணவின் தன்மை அதை எடுத்துட்டு போகும். இப்ப ஒரு பொழுவை தண்ணி ஒரு குழவை எடுத்துக்கொண்டு கொட்டிய பெண் குழவி ஆன பிற்பால எந்த உணர்ச்சியும் தன்மையை புழுவு போய் தூக்குது. இதே போல எல்லாம் காட்டிட்டு வரோம். ஆனால் இதே போல இந்த உணவின் சக்தி எடுத்த பிற்பாடு கண்ணு வரும், அதான் கண்ணன் திறக்கிறான். ஆக அது எதை நினைக்கின்றதோ அதான் அங்கே கேள்வி நினைச்சிடும். தான் பார்க்க வேண்டும் என்று விரும்பியது அந்த உடலுக்குள் அந்த உணவின் தன்மை அங்கே கிடைத்தது. அப்ப என்ன செய்து இருட்டுக்குள் நின்று இருளுக்குள் திறக்கின்றால் கண்ணன். ஆக கோழிகளுக்கு சுயேட்சியான வெளிச்சம் கிடையாது, அஸ்தமையிலேயே பிறந்தான் கண்ணன். எட்டு கோழின் உணவின் சத்துக்குள் உராய்ந்த உணவின் தன்மை மோதி அந்த உணர்வுக்குள் கண் தோன்றியது இருளுக்குள். அப்ப என்ன செய்யணும், வாசு தேவர் தான் சுவாசித்த உணர்வு அந்த தேவனாக உருவாக்கப்பட்டது. தேவகி தனக்கு தேவைக்காக வேண்டி அந்த சக்தியை நுகர்ந்தது. இப்படியும் பிரிச்சு எழுதுறான் கதையை. கண்ணன் நினைக்கிறான் சிறைக்காக பிடிக்கணும், அசுரர்களை மீட்கும் சக்தியாக அவன் தோன்றினான் கண்ணன். ஆனா நமக்கு நன்றி இல்லாதுன்னு கெட்டதாக தெரியாது, பெனிசிலா கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை தனக்குள் சேர்க்கும் சக்தியாக கண்ணன் தோன்றினான். கரை எழுதுறான் கண்ணை எங்க இருக்கணும்னு கேட்கணும். நமக்குள்ளே இன்று இது புராணம். ஆக உணவின் அலையின் அணுக்களுக்குள் அணுவின் இயக்கம் எப்படி வளைந்தது இது புராணம். அந்த உணர்வின் தன்மை கொண்டு இன்று பொறுமையாக கண்ணனாக நின்றிருக்கின்றான் வரிசத்தில். இதையும் எழுதுகின்றான். ஆக நாம் அதை புரிந்து கொள்கின்றோமா? இதே போல மூச்சிக வாகனா கணங்களுக்கு அறிவை ஜெயிக்கின்றது. ஆக முந்தைய செயலுக்கு இன்றைய செயல் சரீரம், இன்றைய செயல் நாளைய சரீரம். இந்த பிள்ளையா கேள்வி போட்டு நீங்க கணக்கு எழுக்கிறீங்க, வாழ்க்கை நடத்துறீங்க, எல்லாத்தையும் நடத்துறாங்க. அந்த வாரி மூலம் மனிதனாக எப்படி வச்சது, அது கோயிலையும் கட்டி வச்சு பிள்ளையும் போட்டு முதல்ல பிள்ளை தின்னும் செடி ஜலைகளை சாப்பிட்டோம். இந்த மனிதனான பிற்பாடு குளக்கட்டை வச்சு விநாயகர் சதுர்த்தி. ஆக மனிதனாக இந்த உடக்கத்தை நன்னாளை நினைவுபடுத்தும் நாள் இனிப்பான பதார்த்தங்களை எடுத்து சுற்றி சாப்பிடும். விநாயகர் சதுர்த்தனைக்கு இனிப்பெல்லாம் வச்சுக்காதுன்னு விநாயகர் இந்த பம்பாயிங்க பக்கம்லாம் பார்க்கணுமே, எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டு கடல்ல கொண்டு கலக்கி வச்சுட்டு கலக்கி வச்சுட்டு கொஞ்சம் இப்ப நாமளும் செய்வோம். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். அதை ஏன் கொண்டாடுறோம்? சிவன் ராத்திரி ஒரு உயிர் ஒரு செடியின் சத்தை எடுத்து அது உறைஞ்சதுன்னா சிவம் சிவத்துக்குள் எழுதியது. செடியில் இருக்கக்கூடிய சத்து ஒளியின் சத்து இது போட்டு மூடினவுடனே இழுத்தவொன்னு மூடிடு சிவம். இது ராத்திரி இருளாப்பு உயிர் சிவன் ராத்திரி. இப்ப நவராத்திரி நாம் மனிதனுக்குள் சகல விதமான நிலைகள் வச்சு புழுவிலிருந்து மனிதனா வந்திருக்கிறோம். இனிமேல் நவராத்திரி புழுவை வச்சு ஆடை வச்சு மாடை வச்சு செடியை வச்சு எல்லா வச்சு வீட்டுல வச்சிருக்கு பருப்புகள் கொண்டு வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா பரிசு பாட்டு ஏன் வச்சிருக்கோம் எதுக்கு வச்சிருக்கோம்? சிவன் ராத்திரி நவராத்திரி. சிவன் ராத்திரி இன்னைக்கு பருப்பெல்லாம் வேக வச்சு சாப்பிடும். இயற்கையின் தன்மையினுடைய நிலைகள் விளைந்தது. ஆனால் மனிதனான கூட யாரும் இயற்கை நிலைகள் வேக வைத்து தனக்குள் சாப்பிடும் நிலை. ஆகும் உயிரான நிலைகள் தனக்குள் சுவைத்து அந்த உணவின் தன்மை படைத்து அந்த உணவின் தன்மை கொண்டது தான் வளர வந்து பருப்பு வச்சு வேக வச்சு நான் சாப்பிடும். ஆகும் உயிர் நெருப்பு உணவின் சக்தி பருப்பு அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து எல்லாமே சொல்றாங்க. ஆனா நாம தான் புரிஞ்சுக்கிறது. இப்ப நான் சொன்னேன்னா என்ன அன்னைக்கு எழுதினவங்க தப்பான வாதிகளா உங்களுக்கு தான் இப்ப புதுசா தெரியுமோ அப்படின்னு சொல்றாங்க. இயற்கின் உணவின் செயல்கள் இப்படி ஆகுது, உடல் எடுத்துக்கொண்ட உணவுக்கு உறுப்பு இப்படி ஆகுது என்று அவன் சொன்னால் உருணி இப்படி ஆனா இது ஆகும் நினைவு இது ஒளியாகும் நினைவு. அதுக்காக இயற்கை ஒன்றியது கொண்டு நினைவை எப்படி கண்ணா நீ எதை நினைக்கின்றா எதை பெற வேண்டும் என்று எண்ணுமோ அதன் வழி உணர்வு சேர்க்கப்படுகின்றது.
இயற்கையினுடைய இயக்கத்தின் பேருண்மைகளை நாம் ஞானிகள் காட்டிய வழியில் சிறிது சிந்தித்து அந்த மூலக்கூறுகளை உணர்ந்து கொண்டால், அறிந்து கொண்டால், அது இந்த வாழ்க்கைக்கு மிகவும் அடுத்த நிலையான கல்கி என்ற பிறவில நிலை அடைய ஏதுவாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் குருநாதர் இந்த உபதேசங்களிலே கண்ணினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய இயக்க நிலைகளையும், வியாசகர் எப்படி அந்த உண்மைகளை கீதா உபதேசம் என்று எடுத்து காட்டினார் என்பதையும் இதிலே விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். அதே சமயத்தில் நாம் எடுக்கக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, குணத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய சில உணர்வின் இயக்கங்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்காக அதை நாம் சம அளவு கொண்டு சீராக்கும் நிலைகளுக்கும் உணர்த்துகின்றார்கள். உதாரணமாக, இந்த நாம் உணவிலே சேர்க்கக்கூடிய ஒரு குழம்பிலே போடக்கூடிய காரம், அது சரியான அளவு இருந்தால் அந்த குழம்பை நாம் உணவாக உட்கொள்ளும் பொழுது அதிலே வாயிலே சுவைக்கப்படும் போது அது நல்ல உமிழ்நீர் சுரக்கும், உணவை வேகமாக உடலுக்குள் அனுப்பவும் செய்யும். காரம் குறைந்துவிட்டாலோ உமிழ்நீர் சுரப்பு குறைந்து விடுகின்றது. அந்த உமிழ்நீர் கூட்டவில்லை என்றால் வாயிலே வைத்திருக்கக்கூடிய உணவை நாம் வேகமாக அல்லது சமமான நிலையில் கொண்டு விழுங்கவும் முடியாது. அந்த சப்பு என்றிருக்க பொருள் நமக்குள் உடலுக்குள் செல்ல காலதாமதமாகும். அதே சமயத்தில்தான் அந்த காரம் அதிகமாகிவிட்டாலோ உசு 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 என்று எரியுது என்று சொல்லி, எரியுதே எரியுதே என்ற உணர்வுகள் தான் அந்த உணவை நாம் உட்கொண்டாலும் கூட எரியுதே எரியுதே என்று நீரை தேடித்தான் ஓட வேண்டியிருக்கும். உணவை ருசிக்கும் நிலையோ ரசித்து சாப்பிடும் நிலையோ இழந்து விடுகின்றது. அதே போன்றுதான் கார குணம் என்றால் நாம் அதை கோப குணத்துடன் ஒப்பிட்டு சொல்லலாம். மனிதனுக்கு கோபம் தேவைதான். இந்த காரம் மிளகாய் குழம்பில் எப்படி சம அளவு போடும் பொழுது அது அங்கே உணவை அந்த உமிழ்நீரை கூட்டி ரசித்து சாப்பிட அது எப்படி உதவியாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இருந்தால் அது நமக்கு நன்மை செய்யும். அளவு குறைந்து விட்டாலோ அல்லது அதிகமாகிவிட்டாலோ நன்மை செய்யக்கூடிய பாங்குகள் அங்கே குறைந்து விடுகின்றது. அதைத்தான் குருநாதர் இங்கு எடுத்து காட்டுகின்றார். இதே போன்றுதான் இன்னொரு குணத்தையும் சுட்டிக்காட்டி, இதுபோன்று எல்லா குணங்களுக்கும் இப்படித்தான். சஞ்சலம் என்று ஒரு குணம் இருக்கிறது என்றாலும் அந்த சஞ்சலமான உணர்வு வந்தால் அதன் அடிப்படையில் நாம் அதை சமப்படுத்தி, என்ன சஞ்சலம் என்று சொன்னாலே இப்படியா அப்படியா, இப்படி ஆகிவிட்டால் என்ன செய்யுது, அப்படி ஆகிவிட்டால் என்ன செய்யுது, நமக்கு இப்படி நடக்க வேண்டுமே என்று இப்படித்தான் நமக்கு அந்த உணர்வுகள் சுழன்று வரும். அந்த சஞ்சலம் என்று வந்துவிட்டாலே தெளிந்த நிலைகள் பெற வேண்டும், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற வேண்டும், அந்த கூர்மையான நிலைகள் பெற வேண்டும் என்று அதை நாம் அந்த மிளகாய் எப்படி நாம் குழம்பில் சமப்படுத்துகின்றோமோ இதுபோன்று இந்த சஞ்சலமான உணர்வுகளை ஞானத்தின் வழித்தொடராக அறிந்துணர்ந்து செயல்படும் உணர்வாக சிந்திக்கும் ஆற்றல் பெற வேண்டும் என்று இணைத்துக் கொண்டால் அது நமக்கு பேருதவியாக அமைகின்றது. அது இதையெல்லாம் நாம் விளக்க உரையாக தெரிந்து கொண்டால் மூலக்கூறுகளையும் நுண்ணிய நிலைகளையும் அறிந்து கொண்டால் இந்த வாழ்க்கைக்கு அதையெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உடலுக்கு பின் நாம் அடைய வேண்டிய எல்லையை அடையவும் அது ஏதுவாக இருக்கும். அதே போன்றுதான் கண்ணினுடைய இயக்கங்களை நாம் தாயுடைய கருவில் இருந்து முழுமையடைந்து குழந்தையாக பிறந்த பின்பு தாயுடைய கண்கள் தான் அந்த குழந்தை என்ற நிலையில் நம்மை உற்று பார்த்து நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும், நாம் ஒரு தீக்கு அருகில் போனாலோ ஒரு அசுத்தமான பொருளுக்கு அருகில் போனாலோ அல்லது அதை கையில் எடுத்து வாயில வைக்க வேண்டும் என்று இப்படி எத்தனை நிலைகள், அது குழந்தையாக இருக்கும்பொழுது அறியாது சில செயல்களை நாம் செய்தாலும் தாயுடைய கண்கள் தான் இதை உற்று பார்த்து இது தீ, இதை தொடக்கூடாது, இது சுட்டுவிடும், இது அசுத்தமானது, இதை சாப்பிடக்கூடாது என்று ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிலைகளிலும் தாயினுடைய கண்கள் தான் இதை அறிவித்து இந்த உண்மைகளை உணர்த்தி ஆபத் பாந்தவனாக நம்மை அனாதையாக இருக்கக்கூடிய அந்த ரட்சிக்கக்கூடிய நிலைகளாக நாம் தவறு செய்வதையோ தீமையான நிலையில் சிக்கிக் கொள்வதையோ தீமையின் விளைவுகளுக்கு செல்லாதபடி இந்த கண்கள் தான் இதை உணர்த்தி அதன் வழி நம்மை தொடர்ந்து வழி நடத்துகிறது. இந்த கண்ணினுடைய நிலைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தாய் நாம் குழந்தையாக இருக்கும்பொழுது நமக்கு வழிகாட்டுகின்றது. பின் அந்த உணர்வுகளை சிறுக சிறுக பதிவாக்கி விளைந்த பின் நாமும் இதுபோன்றே இந்த கண்ணின் நிலைகள் கொண்டு தெளிவான நிலையில் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படக்கூடிய நிலைகளை நாம் சீராக எப்படி ஒருவர் குரல் தொடர்புள்ள நிலையில் இயக்குகின்றது அதை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு சில நிகழ்ச்சிகளையும் சொல்லுகின்றார்கள். சகஜ வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு அலுவல் நிமித்தமாக நாம் சென்றாலும் நம்முடைய எண்ணங்கள் எந்த காரியத்திற்காக செல்கின்றமோ அதனுடைய நிமித்தம்தான் நம்முடைய எண்ணங்கள் உணர்வில் இருக்கும். குறுக்கே வரக்கூடிய எல்லா நிலைகளையும் நாம் கிரகிப்பதும் இல்லை, எண்ணுவதும் இல்லை. இதுபோன்றுதான் ஒரு தாய் தன்னுடைய பையனை, அந்த சிறு பையனை கூப்பிட்டு வடை சுடும் பொழுது எண்ணெய் தீர்ந்து விட்டது, எண்ணெய் தீர்ந்து விட்டதால் இது வடை சுட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும், அதனால் உடனடியாக போய் இந்த வேலையை நிறுத்தாதபடி எண்ணெய் சீக்கிரம் வாங்கி கொண்டு வா, கடைக்காரனை சொல்லி வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகின்றது. இந்த உணர்வை பதிவு செய்த அவனும் கடைக்கு வந்த வேகத்தில் எண்ணெய் கொடுங்கள், எண்ணெய் கொடுங்கள், எண்ணெய் கொடுங்கள், அம்மா திட்டும், அம்மா திட்டும் என்று இந்த உணர்வின் ஒளியை எழுப்பியே அவன் அங்கே கேட்கின்றான். ஆனால் கடைக்காரருக்கோ இந்த உணர்வு அவசர உணர்வு செவிகளிலே பட்டபின் இந்த அவசர உணர்வு அவருக்குள் எதிர்மறையாகி பொருடா கொடுக்கின்றேன் என்று அவனை நிதானிக்கும்படி செய்கின்றது. ஆனால் இவனோ தாய் அவசரமாக இந்த வேலையை சொல்லி அனுப்பியது அடிக்கடி நம்மை சரியாக செய்யவில்லை என்றால் நம்மை திட்டுமே, அதனால் அந்த பயத்தின் தன்மை கொண்டே திட்டக்கூடாது என்ற வேகமாக வாங்கி செல்ல வேண்டும் என்ற இந்த நினைப்புடனே அவன் அதை கேட்கின்றான். ஆனால் அந்த கடைக்காரருடைய உணர்வுகளோ இது எதிர்மறையாகி என்றால் நாம் இன்று பார்க்கலாம். ஒரு அவசரமாக ஒரு பஸ்ஸிலே ஏறி ஒரு டிக்கெட்டை வேகமாக கொடுங்கள் என்று சொன்னால் கூட மற்றவர்களை முந்திக் கொண்டு நாம் கேட்கின்றோம் என்று அந்த உணர்வுகள் அவர் உடனே செவி சாய்க்காதபடி சிறிது காலதாமதம் கழித்துதான் அங்கே கொடுப்பார்கள். ஏனென்றால் இதெல்லாம் நாம் எடுக்கக்கூடிய உணர்வின் இயக்கங்கள் நம்ம எரியாது எப்படி அடுத்தவர்கள் உணர்வுக்குள் ஊடுருவி சென்று அவருடைய செயலாக்கங்களை மாற்றுகிறேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு தான் கூறினார் இது போன்ற விளக்க உரையை சொல்லி. அதே போன்று அந்த கடைப்பையன் கடையில் அந்த பையன் அதை கேட்கும்பொழுது ஏண்டா முந்திரி கொண்ட மாதிரி அவசரப்படுகிறாய், பொருளா தரேன் என்று கடைக்காரருடைய உணர்வுகள் இவனுக்குள் எதிர்மறையாகிறது. எப்படியோ கடைசியில் அது நேரமானாலும் வாங்கி கொண்டு வருகின்றான். ஆனால் வாங்கி கொண்டு வரப்பட போகும்போது சொன்ன நேரத்துக்கு நம்மால் வாங்க முடியவில்லையே, நேரமாகிவிட்டதே என்ற இந்த கலக்க உணர்வுடன் வருகின்றான். அவனுக்கும் போகும் பாதையில் அது சீரான நிலைகள் கவனம் இல்லாது தாயுடைய நினைவுடைய செல்லப்பட போகும்போது அவனை அறியாது கையில் வைத்திருக்கிற பாட்டிலை தடுக்கி கீழே விட்டு விடுகின்றான். அந்த பாட்டில் கண்ணாடி பாட்டிலாவது உடைந்து விட்டது, ஏற்கனவே நேரமாகிவிட்டது, கீழே விழுந்து எண்ணெயும் வீணாகிவிட்டது, பணமும் வீணாகிவிட்டது, இனி தாய் என்ன சொல்லுமோ என்ற இந்த சிந்தனை மேலிட அவன் உடைந்த பாட்டிலையோ எண்ணெயோ கீழே விழுந்து பொருட்படுத்தாது எண்ணத்திலே சொல்லியிருந்தான். ஆனால் இதனுடைய திரைமறைவில் சில இயக்க நிலைகளையும் குரு சொல்லியிருந்தார் என்றால் ஒரு குழந்தையாக இருந்தாலும் தாய் தன்னுடைய பையன் எப்படி இருப்பான், என்ன செய்வான், ஏது செய்வான் என்ற பதிவு செய்த கொண்ட உணர்வுகள் இவன் செய்யக்கூடிய குறும்புத்தனமான செயல்களையோ அல்லது ஒரு வேலையை சொன்னால் எப்படி செய்வான் என்ற உணர்வுகள் இது பதிவான பின் இவன் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் செய்வான், எப்ப பார்த்தாலும் தவறா செய்வான், எப்ப பார்த்தாலும் சொன்னபடி கேட்க மாட்டான் என்று இந்த உணர்வுகள் பதிவு செய்து கொண்ட நிலையில் கொண்டு அது வடை சுட்டுக் கொண்டிருந்தாலும் இங்கே இவன் போனான், இவன் போனா எப்படி சீக்கிரம் வரப்போற விளையாட்டாத்தானே வருவான், சொன்னபடி கேட்க மாட்டான் என்று இந்த உணர்வுகள் தாயுடைய அதான் முதல்ல கண்ணன் என்று சொல்லப்பட போகும்போது இந்த கண்களிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வலைகள் அலைகளாக பாயும் பொழுது அந்த தாய் எண்ணக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகளை அலைகளாக பாய்ந்து இந்த பையனையும் அது கவர் பண்ணி கொண்டே வருகின்றது. அதுதான் சொல்லுகின்றார் குருநார். அது தாய் எதை எண்ணியதோ அந்த உணர்வு இயக்க சக்தியாக மாறும்பொழுதுதான் இங்கே கடைக்காரனும் மிக எதிர்மலை ஆகின்றது. இவன் அது வாங்கி கொண்டு வந்தாலும் கூட கீழே பாதை தெரியாத கீழே போட்டு உடைப்பாங்க, தாய் எண்ணிய உணர்வுகள் இங்கே செயலாகி தாய் வந்து பையன் பாட்டிலே உடைக்க வேண்டும் என்று அப்படி எண்ணவில்லை. ஆனால் இவன் சொன்னால் சரியா செய்ய மாட்டேன், எங்கே போனாலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான், சொன்ன வேலையை செய்ய மாட்டேன் என்று சீராக செய்ய மாட்டேன் தொலைந்து போறோம் என்றால் சில தாய்மார்கள் இப்படித்தான் குழந்தையை திட்டுகின்றார்கள். தொலைந்து போறவன் இப்படி செய்கின்றான், தொலைஞ்சு போறவன் ஏன்டா இப்படி பண்ணிரு என்று சொல்லப்பட போகும் இந்த தொலைக்கக்கூடிய உணர்வுகள் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் அவனுக்குள் செயல்படக்கூடிய நல்ல குணங்களையும் தொலைத்து விடுகிறது என்பதைத்தான் குணர். இங்கே அதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுகின்றன. இன்று எத்தனை ராக்கெட்டுகளை பறக்க விட்டிருக்கின்றார்கள், அது 50 டன் 100 டன் எடை கூட உள்ளது. அன்று சந்திர மண்டலத்திற்கு கூட ஒரு ராக்கெட் மூலமாக செயற்கைக்கோளை அனுப்பினார்கள். ஆனால் செயற்கைக்கோளை அவர்கள் அனுப்பினாலும் இங்கு தரையில் இருந்துதான் இயக்கினார், அது எத்தனையோ 500,000 மைல்களுக்கு அப்பால் உள்ளது. ஆனால் இங்கே தரைமார்க்கத்திலிருந்து அந்த ராக்கெட்டையோ செயற்கைக்கோள்களையோ அவர்கள் இயக்கப்பட போகும்போது அதற்கென்று தொடர்பு கொண்ட ஒரு கம்பியோ வயரோ எதுவும் இல்லை. இந்த அலைகள் தான் இயக்க சக்தியாக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற முறைப்படி அந்த அழுத்தத்தின் அதிர்வு கொண்டு அங்கே இயக்க சக்தியாக மாற்றி இங்கிருந்து அவர்கள் செயல்படுத்தினர். இது போன்றுதான் இந்த தாய் எடுக்கக்கூடிய உணர்வின் அலைகள் சூரியனுடைய காந்த சக்தியால் அலைகளாக பரப்பப்பட்டு இவருடைய உணர்வில் இயக்க சக்தியாக மாறும்பொழுதான் குழந்தைக்கும் இதுபோன்ற இயக்க சக்தியாக அவனுடைய செயல்களை தடைப்படுத்தியதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு கூறினார், இதை உணர்த்துகின்றார்கள். அதே போன்று இந்த சம்பவம் முடிந்தாலும் இன்னொருவர், அவர் ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடியவர். கடைகளிலே ஆர்டர்கள் எடுத்து சாம்பிளை கொடுத்து அவருடைய வியாபாரத்தின் மூலமாக செயல்படுத்தி வந்தாலும், இதே மாதிரி அவர் வெளியூரிலிருந்து இந்த ஊருக்கு வந்து வியாபாரம் செய்கின்றார். அது சாம்பிளுக்கு ஆர்டர் வாங்கி அதை அனுப்பிவிட்டு அந்த கடைக்காரிடம் சென்று வசூலுக்கோ மற்ற நிலைகளுக்கோ வருவதற்காக பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வருகின்றார். அவர்கள் சந்தோஷமாக வருகின்றார். அவர் ஆர்டர் கொடுத்தார், இந்த அவர் வாங்கியிருப்பார், நமக்கு அது நல்ல வியாபாரமானது, அந்த வசூலை வாங்கலாம் என்று இந்த எண்ணத்தில் வருகின்றார். ஆனால் வரப்பட போகும்போது இவருடைய கண்ணோ, இந்த நினைவுகள் இருந்தாலும் இந்த பாட்டில் உடைந்ததை அவர் அது அருகிலே வந்த பின் கவனிக்கின்றார். ஆனால் கவனித்தாலும் கூட அதிலே காலை வைக்காது, தாண்டி காலை வைத்து விடுகின்றார். இருந்தாலும் அதை பார்த்த மாத்திரத்திலே இவருக்கு சிந்தனைகள் மாறுகின்றது. அறிவு கட்டத்தனமாக ரோட்டில் இப்படி மாட்டிலே போட்டு உடைத்து விட்டு அப்படியே சென்றிருக்கின்றார்களே, என்ன ஆயிருக்கும் காலில் குத்தி இருந்தால் என்று ஆ என்று அவர் இந்த சிந்தனைகள் மேலிருக்கின்றது. அங்கே அறிவு கட்டத்தனமாக என்று சொல்லையும் சொல்லி திட்டுகின்றார். அதே சமயத்தில் உலகம் என்னப்பட போகும்போது, உலகம் ஒன்றும் சரியில்லை, கெட்டு போய்விட்டது, நாம் கவனிக்கவில்லை என்றால் என்ன ஆயிருக்கும், காலுக்கே ஆபத்து வந்திருக்குமே என்று உலகத்தையும் வெறுக்கின்றார். இப்படிப்பட்ட உணர்வுகளை இந்த எண்ணத்தில் தான் அவருக்கு அங்கே முதல்ல எண்ணம் வருகின்றது. ஆனாலும் கூட சரி, யாரோ அறியாத நிலைகள் இவ்வாறு செய்துவிட்டார்கள், சரி நாம் காலை வைக்கவில்லை, நாம் தப்பிவிட்டோம், சரி இது அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்தை மீண்டும் மீண்டும் இன்னொருவர் அந்த பக்கம் வந்தால் அவர் காலிலே குத்தாது இருக்கட்டும், அது பாதுகாப்பாக அப்புறப்படுத்தும் என்று இந்த எண்ணத்துடன் அடுத்து அவர் சீராக்கும் நிலைகள் அங்கே செயல்படுத்தியிருந்தால் இந்த தீமையை நீக்கக்கூடிய உணர்வுகள் அவருக்குள் ஜீவன் பெற்று அதுவே அவருக்குள் வளர்ச்சியாயிருக்கும். ஆனால் அதுபோன்று இல்லாதபடி அறிவு கட்டதனமாக என்று சொல்லி உலகையும் திட்டக்கூடிய நிலை வரப்பட போகும்போது அந்த அப்புறப்படுத்தக்கூடிய உணர்வுகள் அங்கே செயலற்றதாக மாறுகின்றது. ஆக தாய் எடுத்துக்கொண்ட உணர்வு குழந்தைக்கு எவ்வாறு இயக்கி குழந்தையும் அதே தீமை நிலைகள் செயல்பட்டாலும் அதே உணர்வு இயக்க சக்தி இவர் நுகரப்பட போகும்போது இவருக்குள்ளும் சிந்தனைற்ற நிலைகளாகி இவரையும் இதே நிலைகளுக்கு அழைத்து செல்கின்றது. அங்கே தீமை நீக்கக்கூடிய உணர்வு சிறிதளவு அங்கே இல்லாதபடி எந்த வினைகள் தொடர்ந்து இப்படி வந்ததோ சந்தர்ப்பவசத்தால் எடுத்தாலும் அது மாற்றி அமைக்கக்கூடிய நிலைகள் இல்லாதே போய்விடுகின்றது. இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாது இயக்கக்கூடிய உணர்வுகள், விஷத்தினுடைய துடிப்பு இயக்கம் ஜாஸ்தி. அதுதான் நம் கண் ஆபத்பாந்தவா அநாத ரட்சகா என்று உண்மைகளை உணர்த்தினாலும், வியாசகர் அவர் மூடனாக இருந்தவர்தான், மீன்பிடித்து வியாபாரம் செய்தவராக இருந்தாலும் நம் கண்களில் உற்று பார்த்த நிலையில் உயிரான குருட்சேத்திர அந்த இடத்தில் நுகர்ந்தவர்கள் ஒன்று கொண்டு எப்படி எதிர்மறையாகின்றது போராகின்றது, இதனுடைய நுட்பமான நிலையில் எப்படி செயல்படுகிறது, இதில் நாம் தன்னை காக்கும் நிலையாக நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அங்கே கீதா உபதேசம் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுது இந்த கண்கள் அங்கே தீமை என்று தெரிகிறது, அது அடுத்து மிதித்திருந்தால் குத்திவிடும் என்றும் தெரிகின்றது, அதை அப்படியே விட்டுவிட்டால் அடுத்தவர்களுக்கு குத்தும் என்றும் தெரிகிறது. ஆனால் இவ்வளவு தெரிந்த பின் இந்த கண்ணின் துணை கொண்டு நாம் இதை அப்புறப்படுத்த வேண்டும், இதை அப்புறப்படுத்தியிருந்தால் அடுத்தவர்களுக்கு நல்லதாகும் என்று அந்த கண்களால் நாம் உற்றுப்பார்த்த நிலையில் கொண்டு சீர்படுத்தலாமா என்றால் இல்லை. அதைத்தான் வியாசர் அங்கே குருச்சேத்திர போர் என்றும், நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இந்த உயிருக்குள் எத்தகைய உணர்வின் இயக்கங்களை அது செயலாற்றுகின்றது, இதை நாம் எப்படி சீர்படுத்த வேண்டும், இது நம்மை அறியாது நுகர்ந்த உணர்வுகள் இயக்க சக்தியாக மாறி தீமையின் விளைவுகளுக்கு அது செல்லாதபடிதான் குருச்சேத்திர போர் என்று வந்தாலும் இது உடலுக்குள் அது அப்படியே விட்டுவிட்டால் மகாபாரத போராகி அந்த சந்தர்ப்பம் அவன் இப்படி செய்தான், பாட்டிலை உடைத்தான், அது ஆனது, காலில் குத்தியிருந்தால் என்ன ஆகும் என்று இப்படி எத்தனையோ ஆத்திரமானவர்களையும் பயமானவர்களையும் கோபப்படுபவர்களையும் ஆத்திரப்படி இதுபோன்ற உடல் எடுத்துவிட்டால் நமக்குள்ள தீய வினையாகிறது. ஆக இதே அடிப்படையில் அவர் அங்கு அடுத்து தொழிலுக்கு சென்றாலும் இதே உணர்வு அங்கு செயல்படுத்த போகும்போது இந்த அறிவு கட்டதனமாக என்று சொன்னவன் உலகத்தை திட்டி உணர்வு கொண்டு இவருடைய ஆன்மாவிலே பட்டு அவர் ஜவுளி வியாபாரத்துக்கு சென்றாலும் இதே உணர்வில் அவர்கள் நுகரப்பட போகும்போது அவருக்கும் அங்கே வியாபாரத்தில் மந்தமாகின்றது, மனப்போர் ஆகின்றது, வியாபாரத்தில் மந்தமாகின்றது. அடுத்து நாம் இதை எண்ணி செயல்பட போகும்போது நாம் எதையெல்லாம் நினைக்கின்றோமோ ஒன்று நடக்கவில்லை என்று வேதனையை மிஞ்சுகின்ற சந்தர்ப்பம் கண்களால் ஒரு தீமையான நிலையில உற்று பார்த்தாலும் இதனுடைய விளைவுகளை நாம் மாற்றி நமக்குள் நல்லதாக மாற்றி அமைக்க வேண்டும். அதைத்தான் அங்கே வியாசர் தெளிவாக காட்டுகின்றார். குருநாதர் தன் விளக்க உரையாக கொடுக்கிறார். கல்கி என்று ஒரு உருவத்தை காண்பித்து அவன் குதிரை மீது அமர்ந்து வேக துடிப்பில் கொண்டு கையிலே வாளால் தீமைகளை வீசி அவன் ஒளியின் சரீரமாக பறந்து செல்கின்றார் என்று அவனுடைய வேக துடிப்பை காட்டுகின்றார். அது இந்த வாழ்க்கையில் நாம் எது வந்தாலும் அந்த விஷத்தின் தன்மை நமக்குள் செயல்படாத வண்ணம் அந்த உயிரான நிலையில் கொண்டு ஈஸ்வரர் என்று எண்ணி ஞானிகள் உணர்வு நமக்குள் எடுத்து அந்த வாளால் வீசி அதை நமக்குள் நடைப்படுத்தி அதை நமக்குள் உருவாகாத வண்ணம் இயக்காத வண்ணம் இந்த வேக துடிப்பின் கொண்டு விண்ணினுடைய ஆற்றல் எடுத்து நாம் ஐயா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்பதைத்தான் அங்கே காட்டுகின்றார்கள். அந்த உருவத்தையும் காட்டி உண்மையும் உணர்த்துகின்றார். ஆனால் நாம் இங்கே கடவுள் அவதாரம், அந்த அவதாரம், இந்த அவதாரம் என்று கடவுளைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றமே தவிர, அந்த தீமை நீக்கக்கூடிய சக்தி பெற்ற நாம் 9வது நிலையிலிருந்து 10வது நிலை அடைய வேண்டும் என்பதைத்தான் சாஸ்திரங்களும் ஞானிகளும் மெய்ஞானிகளும் நமக்கு உணர்த்துகின்றார்கள். அதைத்தான் குருநாதர் இங்கே சந்தர்ப்பத்தில் நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் கண்களால் புலனறிவால் உரப்பட்டாலும் உயிருக்குள் அது குருச்சேத்திரமாய் உடலுக்குள் மகாபாரத போராகி நம்முடைய வாழ்க்கை நிலைகளை எப்படி மாற்றின்றி இதிலிருந்து நாம் விடுபட்டு சென்ற ஞானிகள் உணர்வு நாம் எவ்வாறு நுகர வேண்டும், அதே அலைகளை நுகர்ந்தோம் என்றால் அது நமக்குள் தீனையிலிருந்து ஈடுபடக்கூடிய சக்தியாக, மீட்கக்கூடிய சக்தியாக, ஒளியின்தன்மையாக பெறச் செய்யும் என்பதை இதில் நுண்ணிய நிலைகளை கொடுத்து நம் உணர்வின் இயக்கங்களையும் நாம் எடுக்கக்கூடிய உயர்ந்த சக்திகளையும் அதை நமக்குள் வளர்க்க வேண்டிய முறைகளையும் அதனால் அடையக்கூடிய பலன்களையும் பிறவில நிலை அடையக்கூடிய மார்க்கங்களையும் இதில் உணர்த்துகின்றனர் நமது குரு.
அந்த காரம் அளவா கொடுத்தாச்சு எல்லாம் சுவையாக்கி அந்த ஊழியர் நினைச்சு தனிச்சு காரமா சாப்பிட்டோம் நினைச்சியும் எங்க இருக்குன்னு தெரியல, மடக்கு 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 தண்ணி இருக்கு. ஆனா அதே போல ஒரு வலுவலன் மற்ற பொருளோட போட்டு சுவையா சாப்பிடணும்னா கொஞ்சோண்டு காரம் போட்டா போறோம். ஊழியர் எங்கிருந்து கூடி என்ன செய்யுது, விருது விருது நீர் உற்பத்தி செய்து உள்ளது தண்ணி கொடுக்கும். அதிகமா காரம் ஆகி போச்சு வரச்சேர்க்கு விற்கலாம். இதே போல மனிதனுக்கு கோபம் தேவைதான், அது அளவுடன் கட்டுப்படுத்தும் நிலை வேண்டும். ஆக சஞ்சலம் நம்மளுக்கு ஒரு உணர்வின் தன்மை சிந்திக்க செய்கின்றது. ஆனால் அதனுடைய அளவுடன் இருக்கச் செய்த வளர்வுடாது அந்த சஞ்சலத்தை நீக்கும் முயற்சி தேவை. ஆக இதை கொண்டுதான் ஒவ்வொரு உணர்வின் தன்மையை வளர்ப்பதற்கு எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் ஆற்றல் வைக்க இதில் சக்தியை ஒவ்வொரு மொழியும் உணர்வதற்கு தான் சங்க புராணத்தை காட்டி அது கேள்வியுள்ள 6வது அறிவின் தன்மை கொண்டவன் மனிதனான பின் சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றவன். ஆகவே அந்த மெய்மொழியின் தன்மை பெற வேண்டும் என்று இந்த உணவின் தன்மை ஊட்டுவதற்குத்தான் அது தெளிவுற காட்டி அன்னை நீ ஜெயமாக அன்னையின் உயிரை நீ ஈசனாக அன்னையின் கண்ணை அதை செய்து இது மேலும் அன்னோட அன்னையோட கண்ணை என்ன வா அது தீ, இது நெருப்பு, இது இந்த மாதிரி பள்ளம், இது மேடு, இது சாப்பிடாத, இது மண்ணு, ஒன்று தெரியாதவனுக்கு தாயோட கண் நம்மளுக்கு கண்ணனா இருந்து உபதேசம் அது பார்த்ததெல்லாம் என்ன சொல்லுறது கண்ணன் கீதா உபதேசம் பண்ணா நாம சொல்லுவோம். இந்த ரோட்ல போறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்ய மேடு, இது பள்ளம், இது குழி, இது மாடு முடிக்கிறோம், இது கண்ணாடி இருக்குது, இத்தனை உபதேசம் சொல்றேன். ஆனா அவனுடைய வேதம் என்ன கண்ணாடி இருந்து ரோட்ல ஒருத்தர் என்ன செய்யறான் வீட்டுக்கு வாங்கி போறா சரக்கு இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க அம்மா சீக்கிரம் வாடான அம்மா சொன்ன தள்ளாதபடியே வந்துச்சு வேகமா குடு 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 குடுன்னு ஓடி வர்றான். அதை என்ன காண்கிட்டு என்ன பார்த்தாது அவசரமா பார்த்துட்டு இருக்காங்க என்ன வாங்கி வேணாலும் சொல்றாங்க அம்மா சொல்லாதான் தட்டவன் அவன் வேகமா ஓடி வர்றான். கடைக்கு வந்து புஷு புஷுன்னு அம்மா சொன்ன வேகத்துல வந்து என்ன கொடுங்க என்ன கொடுங்க ஏன்னா முந்திரி கொட்ட மாதிரி இருக்காங்க யாரு இந்த வேகம் போனோம்னா அத்தனை உடனே இங்க முந்திரி கொட்ட மாதிரி நின்றுறாங்க இங்க புஷு 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 புஷுன்னு சொல்லிட்டு அம்மா திட்டமே அம்மா திட்டமே அம்மா திட்டமேன்னு நீங்க கேட்கறான். சந்தர்ப்பம் தப்பு பண்ணாரு அம்மா சொன்ன வேலையை அனுப்பிச்சுக்கிறேன் அம்மா திட்டமே அம்மா திட்டமே எழுத போகும்போது அவ எல்லாத்தையும் ரெண்டாவது அவசரம் அவசரத்தை கொடுக்க மாட்டேன். இப்ப நீங்க யாராவது அவசரமா கேட்டு கொடுப்பாங்கன்னு பாருங்க கொஞ்சம் இருங்க இருங்க நான் அக்காப்பி கொடுத்துட்டேன். நீ டிக்கெட் வேண்டாரு பஸ்ல டிக்கெட் வாங்கி போது அவசரமா போய் முடிஞ்சு விடுங்க அங்க வச்சு வாங்கிட்டு பண்ணி கொடுக்க மாட்டேன். இந்த உணர்வுகள் அனுப்பிச்சுன்னா அந்த எண்ணங்கள் நான் மாமல்ல அந்த உணர்ச்சியும் வேகம் அவன் காலமா பார்த்து விருப்ப ஊற்று அவன் கொடுக்க மனம் கொடுப்பதில்லை. ஆக அவன் மேல அனுப்புறான் என்னுடைய என்ன ஆட்டமா செய்ய யாரும் நினைக்கிறது இவன் அவசரமா போன பதற்றமா கொடுக்குறான் அவன் நிதானிச்சு கொடுக்குற சரக்கை எடுத்தவன எண்ணெய் ஊற்றி கொடுத்துற முடியுமா என் அம்மா சொன்னது அவசரமா வந்தான் சீக்கிரம் வேலை அப்படின்ட்டு. ஆனா இது வாங்கிட்டே நேரமாய் போச்சுன்னு இந்த இவர் மேல விருப்பமானே போவார் போனவொடனே முன்னாடி வேட்டி அதை என்ன செய்யும் போயிட்டு நான் இருக்க மாதிரி டப்புன்னு கட்டுப்படி என்ன ஐயோ என்ன போச்சு அப்படின்ட்டு அப்படி போட்டு அழுது போற என்ன போச்சு அப்புறம் காலிபாரில் எழுதுறாரு விட்டுட்டு போயிடலாம் விட்டுட்டு அப்பவே தெரியும் என்ன வேணும் அவசர உணவு தன்மை செய்யுது அங்க ரெண்டு தாயெல்லாம் அப்படிதான் பேசணும் தொலைஞ்சு போனோம் முதல்ல பாத்து மாதிரி என் தன்மையே போனேன் ஏதாவது தொலைஞ்சு போகுது நீ தொலைஞ்சே போட அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் நம்ம தாயும் வாக்கி இப்படிதான் கொடுக்கணும். சரி போனா போய் இப்போது அடுத்தது செய்யலாம் பாத்துக்கலாம நான் இந்த நேரம் இப்படி பண்ணித்தானே நேராக நேராக என்ன செய்யும் இன்னும் கொடுக்க மாட்டான் இந்த அவசரம் நேராக நேராக இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் பண்ணுவான் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் பண்ணுவான் இவன் மேல என்ன என்ன செய்யுது இங்க கிளாஸ் ஆகும் இங்க பேசிட்டு இருக்கும் போது அவசரம் என்ன செய்யுது இங்க பதட்டத்தை அடிச்சு இந்த பதட்டம் பயம் இவனை எண்ணும் இந்த உணர்வு எண்ணிச்சு அங்கிருந்து ஆற்றினது இப்ப என்ன ராக்கெட்டை எடுத்து எந்த அலையோ பல ஆயிரம் மேலுக்கு அந்த பதினெடுக்கிறது அனுச்சுன்னா அவ்வளவு பெரிய 100 டன் 50 டன் இருக்கிற இயக்கம் அது கொண்டு சந்தல கொண்டு பிடிக்க எந்த எதுக்கு தம்பி ஆச்சுன்னா இந்த உணர்வின் அறையில அந்த அலைய வச்சு பிடிக்கிறான். இதே மாதிரி தாய் உடல பிறந்து இந்த உணர்வுகள் அப்ப அந்த வேட்டியுடைய உணர்வுடைய எண்ணி எந்த வேட்டியின் அறவை இங்க பதிவிச்சதோ அங்க போனவன பின்னால கவர் பண்ணிட்டே இருக்கும். இங்க போனவுடனே வேட்டா இங்க படபடா 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 நடிக்கும். என் தப்பு உண்டாகிறது எது முதல்ல தண்ணி வந்து அங்க வந்த உடனே இடவழியில விட்டுறோம். அந்த உற்றவன் என்ன செய்யுது வேகமா போறேன். அப்ப அந்த உணவின் தன்மை இவ்வளவு செய்யும். அப்ப என் சிந்திக்கு நிறைய விட்டுறோம். பாட்டில் போச்சு காசும் போச்சு. அங்க போனாரு தொலைஞ்சு போறவனே உண்டு. அவனை காப்பாத்துறதுல இத்தனை கஷ்டம் இருக்கும். நீ தொலைஞ்சு போடாம யாரு கொடுக்கும் போது இந்த உணர்வு. அப்ப அங்க பரிவாரு. அப்ப தாயை பார்க்கும்போது எப்பாசி இந்த பயம் உணர்வு வந்துச்சுன்னா எப்ப பார்த்தானோ அவன் நினை இந்த பயத்தில் உணர்வு பதட்டமாகும்போது உடலச்சு படபடா படபடா நடிக்கும். அது உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தியின் வேலை நினைச்சு எதுன்னு நினைச்சு யாரும் இந்த சந்தர்ப்பம் நீ உருவாகும். இப்படி எல்லாம் ஏனென்றால் இன்னைக்கு நாம சாப்பிடுறது விஞ்ஞான அறிவு. அதனால நாம கெமிக்கல் கலந்த சாப்பாட்டுக்குள் சாப்பிட்டு விஷயத்தை துடித்து யாரு எந்த எண்ணத்தையும் தன்னை எடுக்கிறோமோ உணர்ச்சி தூங்கி அதில் அன்னைக்கு சிந்திக்க விடாது. விஞ்ஞான அறிவியலை செய்து கொண்ட நிலை இது சிந்திக்க விடாது. அந்த சிந்தனையுடைய நிலையில் அதை எடுத்துக்கொள்ள போகும்போது இயக்கின் விஷயத்தை நமக்குள் வளர்த்து இந்த உணர்வின் பொறியை நமக்குள் அறிமுக வளர்த்துக் கொள்ளும். இது நாம் தெரிந்து கொள்ளும். ஆக இதே போல இந்த உணவின் ஆட்களை அங்க போட்டு போயிடும். நான் எந்த பெரிய ஜவுளி ஆவாரு ஜாமும் போனேன். முதல் நாள் கொண்டு போய் ஷாம்பில் காமிச்சு வந்துருக்கேன். இப்ப காமிச்சுட்டு சரக்கு நல்லா இருக்கு. நாளைக்கு ஒரு 100 வந்து பந்தல் போட்டுவாங்க. நான் வந்து ஜம்மும் போறேன். போயிட்டு இருக்கும்போது சிந்தனை போறேன் எனக்கு அங்கே இருக்கு யாருக்கிட்ட ஜவுளி கிடைக்காரு போனவொன்னு எனக்கு 100 ஆகும் அப்படின்னு இந்த மகிழ்ச்சியோட போறேன். இந்த மகிழ்ச்சியின் உணர்வு என்ன செய்யுது இந்த நினைவு கொண்டு அங்கே நினைவு இருக்கும்போது அங்கே போகுது. நான் போகும்போது இந்த பாட்டில் பிறவில பெற்று தொப்பும் பல திரும்பி பார்க்கறேன். ஐயோ கால நினைச்சு நினைச்சு அறிவிட்ட நாய் இப்படி ரோட்ல பாட்டில் போட்டு போயிருக்கிறானுன்னு பேசுறேன். நான் தப்பு பண்ணேன். உணவு நினைச்சு கால உச்சி நினைச்சு அப்படின்னு நினைத்து தவற்றில் தாண்டி விட்டு ஐயோ இந்த உலகமே கெட்டு போச்சு நடு ரோட்ல போட்டு பாட்டில போட்டு வச்சு நான் எப்படி உடச்சா இப்படின்னு இவனாவது இங்க நினைச்சேன் தன்னை நினைக்கிறா அது கெட்டதுன்னு காட்டான். எதை நீ கண்ணன் உபதேசம் பண்றா இந்த காலை குத்திரும் இதை ஒதுக்கி இங்க போட்டுட்டு ஐயோ இப்ப என்னாச்சோ என்னையெல்லாம் சிந்திருக்குதே அதனால இது ஒதுக்கி போடுறோம் அவங்களுக்கு இதுக்கு பரிகாரமா நல்லது என்னன்னா இந்த உணர்வு வருது. இப்படி அறிகட்டத்தனமா போட்டு இருக்கிறான் கண்ணன் கெட்டதை நீக்க தெரியுதா அவங்க கண்ணை காட்டுறான். இங்க என்ன செய்யணும் கெட்டதை எடுத்துக்கிறேன் அறிகட்டத்தன மாதிரி என்னுடைய ஞாபகம் என்ன நான் மகிழ்ச்சியில போயிட்டு குச்சிருந்தா தரப்பட்டிருக்குமே இதைத்தான் நினைக்கிறேன். இதை நீக்கிறதுக்கு மனசு வரும் கண்ணன் தீரையில இதெல்லாம் சொல்றான் சுத்தமா. அப்ப என்ன செய்யணும் தனிப்பட்ட நிறைகளை இவனை தாக்கும் உணர்வு இவன் நினைக்கிறான் இப்படி அயோக்கித்தனம் பண்றான்னு சொல்லி விட்டு இவன் எடுத்து உதைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இது என்ன செய்யுது அரச தண்டனையாக எனக்குள் என்ன செய்யுது நான் எடுத்துக்கொண்ட குணத்தின் தன்மை அது எனக்குள் நல்ல குணம் என்ன செய்யுது அரசனாக இப்ப ஆட்சி புரியுது நீ இப்படியா பண்ற அப்படின்னு சொல்லி போட்டு எனக்குள்ள சீக்காவிலே நினைச்சினான் அரசன் இங்க தண்டனை கொடுத்தான். அரசனால் என்ன செய்யறான் இந்த அரசனாக இருக்க போகும்போது இது இயக்கக்கூடியது குரு அந்த குரு இடத்துல கேட்டு குருச்சேற்றப்போ இங்க காட்டுறான் தீரையில். ஆக இப்ப கெட்டது நினைக்கப்படும் போது இந்த உணவின் தன்மை என்ன ஏற்றுக்கண்டா இப்பதான் அப்படின்னு இந்த குருச்சேத்திரத்தில் அவன் எண்ணி அவனிடம் கேட்டதா குருச்சேத்திர போல் கண்ணை நினைச்சிறான். உன்னை அனைத்தும் இனிப்பு உயிராக நின்று குருவாக இருக்கின்றான் அவனிடத்தில் இது இந்த முறை சொல்றதா சொன்ன கீதை நான் படிச்சுட்டாச்சா அவன் எழுதிய தத்துவம் என்ன என் கண்ணின் உணவுடைய நிலையில் அந்த வியாசன் மூடனாக இருந்தாலும் அதை ஏறி எழுதினான். அப்ப என்ன செய்யணும் குறிச்சிருக்கிறப்போ இந்த போருடைய நிலைகள் என்ன செய்யறான் இந்த குறிச்சேத்திர போர்ல இப்படாங்கிற போது இந்த உணர்வு விஷயம் இங்க உள்ளுக்கு போகாம தடவை எல்லாமே அது வரிச்சு அவனை எடுத்து என்ன செய்யற இங்க தடைப்படுத்துறான். அவனுக்கு என்ன ஆச்சோ நாளைக்கு இதை போல நிலைகள் நடக்காதபடி அவனுக்கு நல்லவை நடக்க வேண்டும் என்று இங்க நினைச்சினான். இந்த குறிச்சேத்திர போர் நடக்கும்போது இங்க அரசனா உண்டான். ஆக அரசன் இவனுக்கு என்ன செய்யறான் யாருக்கு இங்க உள்ளுக்கு விடாதபடி தண்டனை கொடுக்குறான். உள்ளுக்கு நுழையாதே இது செய்யறான். நான் இருந்து சாபம் விட்டு இப்படி பண்ணானே அங்க அவனை எண்ணும் போது இந்த உணர்வு என்ன செய்யுது இந்த அரசாட்சி அந்த அரசனுக்கு இருக்கிறது. நான் சொல்றேன் நீ வேட்டித்தன் பண்ணிருக்கீங்க இது உடலை கூட சீக்கிரம் என்ன செய்யுது எனக்கு தண்டனை கொடுக்குறேன். இந்த நல்ல குணங்கள் என்ன செய்யுது இது வெறுக்கிறான். அப்ப நல்ல எண்ணங்களே நம்ம விட்டு அழி அப்ப இந்த குறிச்சேத்திர பொருள் அழிக்கணும். ஆக இந்த உணர்வின் தன்மை அங்க வெளியிட்டாலும் அந்த மீனாளி உணர்வை அங்க சேர்க்க வேண்டும் என்றுதான் நாங்க சொன்னது. கண்ணன் கண்ணன் என்ன செய்யறான் கடவுள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசித்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். என கண்ணை பற்றி நம்ம எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த உணவின் இயக்கங்கள் எப்படி நமக்குள்ள எண்ணிலே அலைகளாக பார்த்துகின்றான், அந்த உணவின் சக்தி நமக்குள் எப்படி சேர்க்கின்றான், இந்த உணவின் இயக்கமே அது. ஆனால் எண்ணீர் உயிரான நிறைகள் பிரம்மா இருக்கின்றான், அவன் குருவான் என்று ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டுகின்றான். உணவின் தன்மை பிரம்மாக இருந்து சிருஷ்டிக்கின்றான், எடுத்துக்கொண்ட மனம் ஞானமாக இருந்து இயக்குகின்றது சரஸ்வதி. அதை எடுத்துக்கொண்ட உணவு அங்க நாதம், எந்த குணத்தின் தன்மை உணர்வாகின்ற உணர்வு இயல்பான அந்த நாதம், அந்த நாதத்தின் நிறைவு கொண்டு அதை இசையை இனிமையா பாடுவதும் வரப்படாமல் என்ன அப்படின்னு சொல்லி மறக்கணும். ஆகவே எந்த வேகத்தின் உணவின் நாதமாகுதோ அந்த உணவின் தன்மையை நமக்குள் ஏற்கிறது. ஆக வேணும் நாதம், நாம் எந்த உணவின் தன்மையின் உராயத்தையும் இந்த உணவின் நாதத்தின் குறியை நம்ம இயக்கும். இவ்வளவு பெரிய பலத்தை போட்டு இவ்வளவு பெரிய உண்மத்தை போட்டுக்கலாம், எல்லாம் பலத்தை போட்டு திரும்ப போடும் இதுக்காக உடலுக்குள் இருக்கக்கூடிய நிலை கோயில கட்டி வச்சா அந்த குணத்தின் தன்மை நாம் எதை உரா விட வேண்டும். ஆனா இதை போல நின்று சென்ற உடல் இங்க எந்த விஷயம் நான் ஜவுளி கோயில் வியாபாரத்தை கொண்டுட்டு போறேன், எனக்கு தொட்டு தொட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு போறேன்னு வச்சோம்னா இதை சொச்சத்தை நீங்க உங்களுக்குள் வளர்த்து மெய்வுணர் வளர்த்து உங்க மூச்சு மற்றவங்களை கெட்டதெல்லாம் நீக்கணும். நீங்க எடுத்துக்கொண்ட உங்க மூச்சு உங்களுக்கு சீக்க போக்கும். அந்த உணர்வின் நிலையை பதிவு செய்தே குரு நாளை கூட உங்களுக்கு நாளை வரக்கூடிய விஞ்ஞான கமிக்கல் அந்த உணர்வின் விஷயத்திலிருந்து உங்க வீட்டுக்குள்ள உணவின் எண்ணமே உங்களை தாக்கு. சாமியார் காப்பாற்று, ஜோசியம் காப்பாத்து, மந்திரம் காப்பாத்து, எந்திரம் காப்பாத்து உங்களை ஏமாற்றிப்போம். இந்த விஷயம் உள்ளவங்க ஒரு நொடிக்குள் உணர்வின் தன்மை மாற்றும் நிலை வந்துவிட்டது. அவர் இருந்தது மாற்றும் நிலையில் மனம் அன்னைக்கு கல்வி அவதாரம் வந்தால் உயிரின் தன்மை ஒளிகொண்டு வெளியுமே விஷத்தின் தன்மை வீழ்த்தி தன் உண்மையும் விரைந்து நிலை நிலையாக நிற்கு ஒளியின் தரீரமாக பறந்து செல்வதே கிடைக்கின்ற குதிரையின் வேகம். அதன் உணவின் தன்மை கொண்டு நான் வேகத்தில் பிடித்துக் கொண்டு எதுவும் இருக்கின்றதோ இந்த உணவின் தன்மை வாழ வைக்கலாம் கல்வி அவதாரத்தை குதிரையை போட்டது. ஆக நாம் அவதாரம் எதுவாக இருக்க வேண்டும், ஒன்பதாவது அவதாரத்தை நாம் இருக்கிறோம். இப்ப பத்தாவது விஜய தசமி பத்தாவது நிலையை நாம் அறிய போகும்போது ஒளியின் தன்மை கொண்டு கல்வி அவதாரமாக இருக்கிறோம். அது மீண்டும் என்ன செய்து தன் உலகின் தன்மை கொண்டு கற்க அவதாரத்தை சிருஷ்டித்து நான் உணர்வின் வேகங்கள் வேறு. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவதாரம் நவதாரம் இந்த அவதாரம் எல்லாத்தையும் நமக்கு சொல்லத்தான் செய்யலாம்.
யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற இந்த விளக்கத்தை நாம் பல முறை கேட்டிருக்கின்றோம். இதனுடைய உள்ளர்த்தத்தை ஏற்கனவே முதல்ல சொன்ன உபதேசத்தில் சொன்னதை மேற்கோள் காட்டிதான் குருநாதர் இங்கே உணர்த்துகின்றார்கள். யானை மிகப்பெரிய உருவமாக இருந்தாலும் அதனுடைய உடலிலே கட்டப்பட்ட அந்த மணியால் அந்த சப்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அங்கே விலகி செல்வதற்காகவும் யானை வருகிறது என்பதை உணர்த்துவதற்காகவும் யானை வரவில்லை, அந்த ஒளியை கேட்டாலே வருகிறது பக்கத்தில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளும் நிலையாக அது எப்படி அக்காலங்கள் இதை செயல்படுத்தினாலும் இது போன்றுதான். சந்தர்ப்பவசத்தால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நாம் யாரை எண்ணி தொழில் நிமித்தமோ வியாபார நிமித்தமோ அந்த உணர்வோடு நாம் இங்கிருந்து சென்றாலும் கூட நாம் அவரை சென்று சந்திப்பதற்கு முன் எந்த நினைவு எந்த உணர்வை நமக்குள் அதிகமாக முன்னணியில் வைத்திருக்கின்றமோ ஒரு நெருப்பிலே ஒரு பொருளை போட்டோம் என்றால் அதனுடைய நெடி வருவது போன்று நம் உடலுக்குள் வெளிப்படுத்தக்கூடிய இந்த உணர்வின் மனம் தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ செல்ல போகும்போது யாரை சந்திக்க வேண்டும் இன்றைய என்ன அடிப்படையில் செல்லப்படப்போம் இந்த உணர்வுகள் நாம் போவதற்கு முன் எப்படி யானை வருவதற்கு முன் இந்த மணி ஓசை அங்கே ஒலி எழுப்பி உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது. இதுபோன்ற நம்முடைய உணர்வுகள் நாம் பேசவில்லை, ஆனால் அந்த உணர்வு நிலைகள் அங்கே இயக்க சக்தியாக மாறியது என்பதைத்தான் குருநாதர் இங்கே உணர்த்தினார். ஆக அவருக்கு முதல் நாள் அல்லது அதற்கு மூணு நாளுக்கு முன்னாடி அவருக்கு ஜவுளிக்கு உண்டான சாம்பிள்களையும் காட்டி இது இதுல இவ்வளவு ஆர்டர் என்று கொடுத்து அந்த அவர் கேட்டபடி நாம் சரக்கை அனுப்பி அவரை நாம் சந்திக்கும் போது இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இருள் சூழ்ந்த உணர்வை நாம் சுவாசித்து அறிவு கேட்ட தனமாக செய்கின்ற உலகம் சரியில்லை என்று இந்த உணர்வுடன் இங்கே சந்திக்கப்பட போகும்போது நம் ஆன்மாவிலே பதிவான இந்த உணர்வுகள் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போன்ற இந்த உணர்வுகள் அவர் நம்மை உற்று பார்க்கப்பட போகும்போது இந்த அலைகளைத்தான் அவர் சுவாசிக்கின்றார். ஆக யாரை அறிவு கேட்ட தனமாக செய்கிறார் என்று எண்ணினமோ உலகம் சரியில்லை என்று எதை எண்ணினமோ இந்த உணர்வில் அவர் சுவாசிக்கப்பட போகும்போது நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகள் அவர் கண்களிலேயும் அவர் உடலிலேயும் பரவப்பட போகும்போது அவருக்கும் இதே இனம் புரியாத உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றது. நமக்கு எப்படி இந்த ரோட்டிலே பாட்டில் உடைந்ததற்கு எதிர்மறையான இனம் புரியாத உணர்ச்சிகள் வந்தது அதே உணர்வின் இயக்கம் அவருக்குள் வருகின்றது. சரக்கை விரித்து பாருங்கள் என்று சொல்லுகின்றோம். சரக்கை விரித்து பார்த்த பின் என்ன சாம்பிள் கொடுத்தது ஒன்றா இருக்குது அனுப்பியிருக்கு வேறதா இருக்கிறது என்று அவர் பேசத் தொடங்குவார். ஏனென்றால் இந்த உணர்வு நான் எப்படி அறிவு கட்டதனம் என்று எண்ணினமோ இந்த உணர்வுகள் அவருக்குள் சென்ற பின் அதே நினைவு அதே உணர்வின் இயக்கமாக நமக்கு திரும்பி வரப்பட போகும்போது இதைத்தான் ராமன் அவனுடைய தூதுவனாக அங்கே ஆஞ்சநேயனை காட்டுகின்றார்கள். நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் அது வெளிப்பட்டு அது ஆஞ்சநேயனாக அடுத்தவர்களுக்கு ஊடுருவி சென்று வாயுவாக சென்று அதே பதிலாக அதே சொல்லாக அதே அம்பாக இயக்கும். அதுக்கு குரங்கை போட்டுதான் அந்த பிடி குரங்கு பிடியாக இயக்குகிறது என்பதையும் காட்டுகின்றார். இந்த உணர்வு அங்கே சென்று அதே உணர்வு. ஆனால் அவர் காண்பித்த சாம்பிலும் அனுப்பிய சரக்கும் ஒன்றுதான். ஆனால் நுகர்ந்த உணர்வுகள் தான் இங்கே இயக்கங்கள் மாற்றமாகின்றது. அது இப்படி மாற்றமடைய போகும்போது நாம் நன்றாக பாருங்கள், கண்களை உற்று பாருங்கள் என்று நான் நல்லா பார்த்து தான் சொல்றேன் என்று அவரும் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல. இப்ப நாம் மனதிற்குள் வேற நினைவில் நினைப்போம், இப்படி பேசுகிறார்கள், சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது, நாம் அவர் கேட்ட சரக்கைத்தான் அனுப்புகிறோம், அங்கே இப்படி சொல்லுகின்றாரே என்ற மாறுபட்ட உணர்வு வருகின்றது. இதெல்லாம் சந்தர்ப்பவசம்தான். ஏனால் இந்த கண்களுடைய இயக்கங்கள் கவர்ந்து கொண்ட உணர்வுகளும் அதற்கொப்பம் அழகில் வெளிப்படுத்த போகும்போது எப்படி இது இயக்கங்கள் மாறுகின்றது. தன் குருச்சேத்திர போரை வழி நடத்தவன் கண்கள், கண்ணன் சங்கநாத ஊதிய பின் தான் குருச்சேத்திர போரே தொடங்குகிறது என்பதை காவியம் தெளிவாக காட்டுகின்றதாக. எந்த உணர்வுகளை நாம் கண்களால் நுகர்கின்றோமோ அது உயிரான ஈசநிலை பட்டபின் அது கிறிஸ்து என்ற நிலைகளுக்கு உணர்வின் இயக்கமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமாக வருகின்றது. இதுபோன்றுதான் ஒரு கருவில் இருக்கக்கூடிய தாயை எடுத்துக்கொண்டாலும் அது அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலத்தில் ரெண்டு பேர் சண்டை போடுகின்றார்கள், ஆத்திரத்துடன் பேசுகின்றார்கள். ஏசி பேசுகிறார் என்றால் தொலைஞ்சி போறவர்கள் இப்படியா பேசுவார்கள், தொலைஞ்சி போற இப்படியா சண்டை போடுவார்கள் என்று இப்படி அந்த தாய் அதை உற்று நோக்கி தனக்குள் பதிவாக்கிக் கொண்டால் இதுவே அங்கே பூர்வ புண்ணியமாக கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அது இணைந்து விடுகின்றது. பின் அவன் குழந்தையாக பிறந்த பின்பு பார்த்தால் அவன் இல்லாத குடும்பத்தனத்தை எல்லாம் செய்வான், எல்லோரிடையும் சண்டை பிடிப்பான், எல்லோரையும் உரைப்பான். தாய் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கண் அது வழிகாட்டி எந்த சண்டை விட்டு பார்த்தோமோ எந்த நுகர்வு உணர்வுகளை நுகர்ந்தோமோ அதுவே எங்க இயக்க சக்தியாக மாறுகின்றது. ஆனால் இந்த கண்கள் இதையெல்லாம் உணர்த்துகிறது என்று வியாசகர் உணர்த்தினாலும் இதிலிருந்து நாம் தீமை நீக்கக்கூடிய சக்தி எடுக்கின்றோமா? சண்டை போடுகிறார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த சண்டை போடுகிறவர்களுக்கு மகர்ஷி நல சக்தி கிடைக்க வேண்டும், அவர்கள் அந்த உயர்ந்த நிலையில் பெற வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் தெளிவாகி நாம் வெளிப்படுத்தக்கூடிய மூச்சு அவர்களுக்கு நல்லதாக பட வேண்டால் அவருடைய உணர்வுகளை சுவாசித்து அவருடைய மூச்சு தான் நம்மை இயக்குகின்றது. நம்முடைய நல்ல உணர்வுகள் நல்ல மூச்சுகள் அங்கு செயல்படவில்லை. அதைத்தான் கண்ணன் காக்கக்கூடிய சக்தியாக நமக்கு உபதேசிக்கின்றார் என்று சொன்னாலும் இந்த காக்கக்கூடிய அல்லது தீமை நீக்கக்கூடிய உணர்வை நாம் அது எண்ணக்கூடிய வழி அந்த உணர்வுகள் தெரியாதனால் இதுபோன்ற நிலை ஏற்படும். அதைத்தான் காவியம் அங்கே காட்டுகின்றது. கீதா உபதேசம் கண்ணன் செய்கிறான் என்று இந்த நுட்பமான நிலைகளை இதன் வழி நாம் செயல்படுத்தக்கூடிய அந்த வழி கடைபிடிக்க வேண்டிய முறைகளை வியாசகரதை உணர்த்துகின்றனர். ஆக அந்த சந்தர்ப்பம் அந்த சந்தையிடுவோர் இதிலிருந்து உண்மைகளை உணர வேண்டும், விடுபட வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அவர்கள் என்றுமே அந்த மகிழ்ந்த நிலைகள் கொண்டு வாழ வேண்டும் என்று இந்த மூச்சுகளை நாம் விட்டோம் என்றால் இங்கே தீமைகள் அகற்றப்படுகின்ற அவருடைய சண்டையிடும் உணர்வுகள் நமக்குள் வருவதில்லை. அதே சமயத்தில் குழந்தைக்கு இங்கு பூர்வ புண்ணியமாக அமைவதில்லை. அந்த குழந்தையும் உயர்ந்த நிலை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக ஞானத்தின் வழித்தொடராக வரக்கூடிய நிலையாக வந்துவிடுகிறது. இதையெல்லாம் நம் கண்களால் ஒவ்வொரு சந்தர்ப்பம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நமக்குள் எப்படியெல்லாம் இயக்குகிறது, எப்படியெல்லாம் மாற்றுகிறது, எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையுடைய நிலைகளையே அது கொண்டு செல்கிறது என்று இப்படி எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தான் குரு வழிகாட்டுகின்றார்கள். ஆக இதுபோன்று எத்தனை நிலைகளை அதேபோன்று காளி ஓம் காளி ஓம் காளி என்று காளியை காட்டுகின்றார்கள். ஆக நாம் சந்திரபோஷத்தால் எடுக்கக்கூடிய ஒருவன் தவறு செய்கிறான் என்று உற்று நோக்கினால் அந்த உணர்வு அதீத கோபமாகிவிட்டால் இந்த கார குணத்தினுடைய இயக்கங்கள் அதிகமாகி இப்படி செய்கின்றானே அப்படி செய்கின்றானே உன்னை இப்படி செய்தால் சும்மா விடுவா என்று இந்த கார குணத்தின் வேகங்கள் அதிகமாக போடப்போகும்போது அங்கே காளி என்று அதற்கு முன் புலியை போட்டு காண்பித்தது போன்றுதான் நமக்குள் அந்த கார குணம் உச்சகட்டம் அடைய போகும்போது ருத்ர தாண்டவம் போன்று ஆடி மற்றவரை தாக்கிடும் நிலையிலே அங்கு வருகின்றது. ஆக அதைத்தான் அங்கே சுட்டி காண்பித்து இதுபோன்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் மற்றவரை ஏசி பேசி திட்டி தாக்கக்கூடிய நிலைகள் பெற்றால் நீ இந்த உடலுக்கு பின் நீ புலியாகத்தான் போவாய் என்று அங்கே இப்படி அதையும் காட்டுகின்றார்கள். ஆக கண்களால் நாம் ஒரு தீமை என்று தெரிந்தாலும் தவறு என்று தெரிந்தாலும் அவள் செய்வது தவறான வழி என்று தெரிந்தாலும் அது ஆத்திரப்பட்டோ கோபப்பட்டோ உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினால் நமக்குள் தான் தீமை வளருமே தவிர அவர்களையும் தீமையிலிருந்து மீட்க முடியாது, நாமும் அந்த உயர்ந்தங்களை பெற முடியாது என்பதற்குத்தான் ஒவ்வொரு குணத்தினுடைய சிறப்பு இயல்புகளை அங்கே காண்பிக்கப்பட்டு உண்மை நிலைகளை நாம் உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் எப்படி வழி நடக்க வேண்டும் ஆக அதை மாற்றி அமைப்பதற்குத்தான் இந்த கண்ணோட நினைவை நாம் மகிழ்ச்சியில் ஞானிகள்பால் நினைவை செலுத்தி கண்ணன் கருவில் இருக்கும் குழந்தைக்கு உபதேசித்தன் என்று சொல்வது கொண்டு ஞானத்தின் வழித்தொடர மெய் உணர்வு நமக்குள் இந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இது உபதேசிக்கப்பட்டு குருச்சேத்திர போர் என்று சொல்லி இந்தமே இந்த உயிர் வழி உயர்ந்த உணர்வில் நாம் எடுத்துக்கொண்டால் அது சிருஷ்டியாகின்றது, அது நமக்குள் விளையத் தொடங்குகின்றது. இந்த தீமையின் விளைவிலிருந்து நாம் விடுபட முடியும். ஆக இந்த தீமையை நீக்கக்கூடிய சக்தி மிகவும் முதன்மையானது. நான் இந்த கண்களால் உகந்த நிலையில் உண்மையை உணர்த்தினாலும் இந்த விடுபடக்கூடிய இந்த சக்திகளை நான் பெற வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது. நாம் எவ்வளவு நல்ல குணங்கள் கொண்டிருந்தாலும், நல்ல பண்புகள் கொண்டிருந்தாலும், இது போன்ற சந்தர்ப்பத்தில் எடுக்கக்கூடிய பயமோ கோபமோ ஆத்திரமோ வேதனையோ இதெல்லாம் கண்களால் பதிவாக்கி நுகர்ந்தாலும் இதனுடைய விளைவுகள் எப்படி விளைகின்றது, இதனிடமிருந்து எப்படி நாம் விடுபட வேண்டும்? ஆனால் மற்றவர்களோ இதனுடைய காவியங்களில் காட்டப்பட்ட உண்மைகளை உணர்த்தாதபடி ராமன் என்றாலும் அதற்கு தூதுவனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனை காண்பித்து அதற்கென்று சில மந்திர ஒளிகளை சொல்லி, இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த ஆஞ்சநேயருடைய சக்தி உனக்கு கிடைக்கும், நீ ஆஞ்சநேயரை வசப்படுத்தினால் அந்த உணர்வை உனக்குள் வலுவேற்றிக் கொண்டால் நீ ராமனை ராமனை எளிதில் தனக்கு சாதகப்படுத்தி கொண்டு வரலாம் என்று இப்படி மந்திர தந்திரங்கள் செய்வோர்கள் மனிதன் ஞானிகள் நெய்வழி செல்வதற்குண்டான வழிமுறைகளை காட்டியிருந்தால் இவர்கள் மந்திரங்களை சொல்லி எளிதான வழிகளை மக்களுக்கு காட்டுகிறோம் என்று இந்த தெய்வத்தை வசப்படுத்தலாம், இந்த தெய்வத்திற்கு இந்த மந்திரத்தை சொன்னால் இது உனக்கு அடங்கும், உனக்கு இது வசப்படும், இதன் வழி நீ செய்தால் அவனுடைய அருளை நீ பெறலாம் என்று இப்படி இந்த வாழ்க்கையின் நிமித்தம் நாம் போகக்கூடிய பாதைகளை உயர்ந்த நிலைகளை பெற விடாதபடி தெரிய விடாதபடி நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அந்த அரசர் காலத்தில் அவர்கள் எப்படி மற்றவர்களை அடிமைப்படுத்தி உண்மையை உணராதபடி தனக்கு கீழ் கொண்டு வந்தார்களோ, தன்னுடைய சுகபோகத்தை அனுபவிப்பதற்காக எப்படி இதை கொண்டு வந்தார்கள், அதே அடிப்படையில் தான் இது போன்ற நிலைகள் இன்று வளர்ந்து விட்டது. இந்த உண்மைகளை இதை சொன்னாலும் ஏற்கக்கூடிய நிலைகள் அது ஞானிகளுடைய காட்டிய நிலைகளை உணர்ந்து அதன் வழி எடுத்து அது பதிவாக்கி விளைய வைத்து அதை பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கினால்தான் அது உணர்வு உணரவும் முடிகின்றது. பெருவினி சொன்னாலும் கூட ராமன் அஞ்சன் என்று அக்காலத்தில் அவர் சொன்னது தப்பா, அதற்கென்று மந்திரத்தை கொடுத்தால் தப்பா என்று இப்படித்தான் கேட்கும் நிலை வருகின்றது. அவர் ஒவ்வொன்றையும் நமக்குள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் அது அம்பாக சொல்லாக பாயும் பொழுது தூதுவனாக ராமனுடைய பக்தன் என்று அடுத்தவர்கள் ஊடுருவி செயல்படுத்துகின்றதாக நாம் எந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டும், எந்த உணர்வு நாம் சொல்லாக சொல்ல வேண்டும், எந்த உணர்வு நமக்குள் திரும்ப வருவதற்காக நாம் நல்லதே எடுத்து நல்லதே பாய்ச்சி நல்லதே நாம் திரும்ப பெற வேண்டும் என்றுதான். ஏன்னா நாம் எடுத்துக்கொண்ட குணங்கள் ஒரு மனது சரியில்லை நமக்கு, அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து இப்படி செய்தால் நல்லா இருக்கு அப்படி செய்தால் நல்லா இருக்கு என்று தெரிஞ்சால் உடனே நாம் என்ன செய்கிறோம், நமக்கு பயங்கரமான கோபம் வருகிறது. எனக்கு எல்லாம் தெரியும், நீ உன் வேலையை பார்த்து கொண்டு போய் என்று வேகமாகவே சொல்லுகின்றோம். அதுதான் குரு அந்த குரங்கு ராமன் என்றால் என்ன என்றாலும் அந்த குரங்கு பிடியாக நாம் பிடித்த பிடியில் தான் இருக்கின்றோம். சரி, அவர் ஏதோ நல்லதை சொல்லுகின்றார், அதில் என்ன என்று கேட்போம், தெரிந்து கொள்வோம், அதை யோசித்து பார்ப்போம் என்ற நிலை இல்லாதபடி நம் எடுத்துக்கொண்ட உணர்வுகளே அங்க குரங்கு பிடியாக அதன் வழி உண்மையை உணர முடியாதபடி அங்கே செயல்படுத்தியர் என்பதைத்தான் அங்கே அவர்கள் ராமனுக்கு அந்த வாயு அந்த ஆஞ்சநேயன் என்ற நிலைகள் அது பக்தன் என்றும் தூதுவன் என்றும் நம்முடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் வெளிப்பட்டு அதன் வழி செயல்படும், அது இயக்க சக்தியா எப்படி வரும், உயிரில பட்ட பின் கண்களால் நுகரப்பட்டது எப்படி குருச்சேத்திர போராக மாறுகின்றது என்று இப்படி ஒவ்வொரு பாகமாக நமக்குள் இயங்கக்கூடிய நிலைகளை தான் ஞானிகள் அன்று உணர்த்தினார்கள். அந்த உணர்த்தி நிலையில் நாம் இயக்கக்கூடிய தன்மையை நம்மை நாம் அறிந்து அந்த உயிரான நிலைகளை உணர்ந்து கொண்டு ஞானிகள் காட்டிய வழியில் இந்த பேருண்மைகளை அறிய வேண்டும், அதன் வழி செயல்படுத்த வேண்டும், இந்த வாழ்க்கையில் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த பேருண்மைகளை நாம் அறிய விரும்பினால், அதை நாம் வளர்க்க விரும்பினால், அந்த உண்மைகள் நமக்குள் அது முழுமை பெற்ற நிலையில் உணர்ந்து வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த ஞானிகள் காட்டிய வழியிலேயே நாம் சீராக பயணம் செய்ய முடியும், தீமையிலிருந்து விடுபட முடியும். நம்முடைய பார்வை, நம்முடைய சொல், நம்முடைய செயல் நம்மையும் நல்வழிக்கு அழைத்து செல்லும், மற்றவர்களுக்கு இது நல்ல உணர்வாக படரும், அனைவரும் இந்த அல்வழி வாழ இது உதவி செய்யும். ஆக இது போன்ற நிலைகளைத்தான் இங்கே விளக்க உரையிலாக காவியங்கள் காட்டப்பட்ட உண்மைகளை தெளிவாக உணர்த்துகின்றார் நமது குருநாதர்.
இப்படி நான் திட்டி புட்டேன்னு சீரை எடுத்து ஒடுக்காம அங்க போறேன், அங்க போனேன்னு அந்த சரக்கு எடுத்து காட்டுறேன், எனக்கு முன்னாடி எந்த வேகத்தை இருக்கணும் இதை அனுப்பி திருப்பிங்க, எனக்கு முன்னாடி இருக்கு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே ஆடி நினைக்கிறது, இங்க இவனை திட்டி தீட்டு அயோக்கிய பேர் மாதிரி ரோட்ல போட்டு போயிட்டாலும் இந்த உணர்வெல்லாம் எனக்குள்ள முன்னாடி வந்துடும். அங்க போன உடனே நான் அங்க போறேன், நான் சொன்ன உடனே என் பேச்சு நினைச்சு துணி நேற்று காமிச்ச துணியை தான் இன்னைக்கும் இந்த காமிக்கிறேன். இந்த உணர்வு தன்மை பட்ட உடனே அதை எடுத்து பாக்குறார், அது பார்க்க போகும்போது இங்க எப்படி நான் அழைக்கின்றேன், இந்த உணவுடைய பட்டவுடனே அவருடைய கண் என்னை பார்த்து இந்த உணவின் நிறைய இந்த அலையும் இங்க பட்டவுடனே நான் சொன்ன நல்ல இதோட கலந்து போகுது. அந்த உணவின் கவிதை என் சரக்கு பார்த்து என்னென்ன நேற்று குறைந்த சரக்கு வேற மாதிரி இருக்கு, இன்னைக்கு ஒரு சரக்கு இருக்கு அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிச்சார். நம்ம நினைச்சுவோம், இந்த யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன், இப்ப யானை என்ன செய்யுது, வேண்டாம் சொல்லக்கூடிய நமக்கு பயமுறுத்தக்கூடிய நிறைகள் இங்க என்ன செய்யுது, முன்னாடி ஓட்ட போ இந்த திரளான நிலை அங்கே இன்னு இது முன்னாடி வந்து பாஞ்சு அனுப்பி என் சரக்கவே மட்டமாக ஆகுது யாரும். நாம அப்புறம் அனுப்பிச்சு நேற்று கொண்டாட சொல்லி சொன்ன இந்த மனுஷன் இன்னைக்கு வேண்டாம்னு சொல்றேன், மனுஷன் என்னுடைய உணவு தான் அந்த பேச வச்சுன்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிறதுக்கு இல்லை, இது இயற்கை அவர் என்ன செய்யறது இதான் இடத்துல முடிச்சிருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் ஈஸ்வரா அப்படின்னு ஆத்ம சுத்தி செய்து இதை தொடச்சு விட்டு இதோ அவங்களுக்கு ஏதோ நாளைக்கு நல்லது நடக்கணும் அங்க சொல்லிட்டு இதை தூக்கி அப்புறப்படுத்தி போகணும். அதே மாதிரி ஒருத்தர் கோபமா செய்து அவன் எனக்குள் விஷயத்தின் தன்மை வெடிக்காம அப்புறப்படுத்து. இவ்வளவு பெரிய உண்மை நம்மளுக்கு காத்திருக்காங்க, நாம என்ன செய்தோம்? இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இதே போல கீதையுடைய தத்துவத்தை நம்ம அம்மாவுடைய கண் நினைக்கிறது என்று போது அந்த பாசத்தை நான் நினைச்சி நெருப்புக்கு விதிதுன்னு இருக்கு. குழந்தை பிள்ளை அறுக்கும்போது நினைச்சுக்கிறேன் அதை திருச்சிட்டு தந்து ஒரு நெருப்பு 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 என்ன அது வேகமா அது வர்றதுக்கு சொன்ன சூழ்நிலை ஆள் அலறும். இங்க அளந்த உடனே தாயோட உள்ளமெல்லாம் எப்படி அலறும் கேட்கணுமா? நல்ல விதம் சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும்னா கைக்கு முடிச்சுமே எதுவும் சொல்லி இப்படிதான் அண்ணன் தந்தி என்னச்சு நம்ம உருவாக்கிய தாய் தந்தி இன்னைக்கு யாரும் மதிக்கிறது இல்லை. அவங்க பேசின பேச்செல்லாம் இந்த காத்துல கலந்துருக்கு மெய் உணர்வாக யாரா நம்புறோமா? நம்ம யாரும் நம்புறது தன் உள்ளத்தால் எவ்வளவு காக்க வேண்டும் என்று படும்போது தன் உள்ளத்தில் எடுத்து விளை வைத்த உணர்வுகள் சூரியனை காந்த புலன்கள் அது கலந்து கொள்ளுகின்றன. நரையின் புலர்களை இங்கு சுழற்சியாகி கொண்டிருக்கின்றது. ஆக இந்த தாய் என்ற சக்தி என்ன செய்து தன் எண்ணத்தினால வரக்கூடிய தன் உணர்வின் சக்தி தன் கருவாக உருவாகும் தன் இருந்து தாய் எண்ணும் போது தான் கண்ணன் குழந்தை பல கற்பனைகளை பண்ணி என்ன செய்து அது தனக்குள் மகிழ்ச்சியின் தன்மை ஊட்டியிருந்தது. அதே சமயத்தில் தாய் என்ன செய்து அந்த கண்ணன் தான் கண்ணனை எவ்வளவு மகிழ்ச்சியான எண்ணங்கள் எண்ணுதோ கருவில் இருக்கும்போது அது ஊற்றும். அதே சமயத்தில் பக்கத்து வீட்டில் அந்த தாய் ஆசை நிலையில இப்படி பண்ணாங்க அப்படி பண்ண சண்டை போடுறத கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த கண்ணன் நினைச்சுனா நாம எதை உபதேசிக்கிறோமோ அது உள்ளது அந்த கருவில போய் பறந்து அந்த பிள்ளை எனச்சியும் பிறந்தவொடனே நச்சு நச்சு இப்படி பேசிட்டு இருக்காங்க நினைச்சா கூட அந்த பிள்ளை பிறந்தவொடனே ஐயோ பழஞ்சு போற இப்படி பேசிட்டு தாய் இப்படி பேசும். ஆக கண்ணன் நினைச்சுக்கிறான் நல்ல வழியை காட்டுகின்றான் அவன் தீயதை செய்யதான் நீக்க வேண்டும் என்று இந்த கண்ணன் சொல்ல உபதேசப்படாரோ தீயதை நீக்கு அவன் சொல்லி பள்ளம் ஒதுக்கிப்போ சொல்றான். கண்ணன் நம்மளுக்கு நல்ல வழியை காட்டுகின்றான் கண் அவங்க அங்க திட்டாங்கன்னு சொன்னா அந்த உணவு எடுத்தாச்சு இங்க போட்டேன்னா அவன் நச்சு நச்சு தொலைஞ்சு போறது இப்படியே பேசிடுங்க ஏதோ தொலைஞ்சு போறவங்க இப்படி பேசிக்கிறாங்க. இந்த உணர்வு எல்லாம் கருவில் இருக்கிற குழந்தைக்கு பார்த்து நீ தொல்லை காலத்து கேட்டு இதை போல ஒவ்வொரு நிலையும் அந்த கண்ணை நினைச்சுதான் இப்பதான் குறிச்சிட்டு கண்ணன் நினைச்சு அந்த கண்ணை நினைவுகளை ஓட்டப்பட கும்பல் இயக்கத்தின் கரத்தின் உற்பத்தி ஜாதி. அப்ப அவங்களை பார்த்த உடனே அவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படும் சக்தி அவர்கள் ஏற்பட வேண்டும். என் மூச்சு அவர்கள் நல்லதாகக்கூடிய சக்தியாக பெற வேண்டும். இந்த உணர்வு வேகமா எடுத்துப்பாங்க. இங்கே படைப்பான் பிரம்மா ஈசன் அந்த உணவில் சக்தி எனக்கு கூடும். இப்ப ஏதாவது என்ன செய்யணும் எதிரிகளை மறக்கணுமா? ஓம் காடி ஓம் காடி ஓம் காடி ஓங்கார காடி மிளகா சூரியா போட்டு இருக்கணும். அடுத்தவங்க சாப்பிடாம செய்யணும் அப்படின்னு சொன்னா மிளகா போட்டு தள்ளி விட்டுருக்காரு. அதே மாதிரி இந்த உணர்வின் தன்மை எடுத்த உடனே காலை எரிச்சல் தள்ளப்படணும் ஒதுங்கி போறோம். ஆக இந்த உணர்வின் தன்மை என்ன செய்ய ஒதுங்கியே ஆக இந்த காளியின் தன்மை அடிப்பேன் என்று காளிக்கு முன்னாடி புளி போட்ட மாதிரி மனித நிலைகள் நல்ல நிலைகள் பெறக்கூடிய தலையெல்லாம் ஒழித்து விட்டு அந்த குணத்தை இந்த உள்ள எடுத்தாச்சுன்னா போனோட நான் புதியா பிறப்பேன் அப்படிங்கிறது தான் கோயிலுக்கு முன்னாடி காளிக்கு முன்னாடி புளியை போட்டுருந்தா புளிக்கு கொடுத்து ஆட்டத்துக்கு என் பராசக்திக்கு நீ அவன் ஆயிரம் தலைகளை ஒன்றிகளை போட்டு இருக்கிறான எதையும் நசுக்கும். அதே மாதிரி வராகமூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா என்ன செய்யுது அது பண்ணு வராகமூர்த்தி எவ்வளவு செலுத்தி நம்ம கும்பிடும் அந்த உள்பொருள் என்ன பண்ணி என்ன செய்யுது நாசத்துல அதிகமான நாசம் வாசனை இல்லாத ஒரு பரப்பு பாத்திரம் அதுக்கு மூணு மூணு பசங்க கெட்டதை நீக்கிட்டு நல்ல பருப்பு எடுக்கு. அப்ப அந்த உடலுக்குள் இருந்த உயிரான ஈசன் ஆக இந்த உணர்வின் தன்மை எடுத்துக்கொண்ட உணர்வு கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை தனக்கு சுவாசமாக எடுத்து நல்லதை பெறக்கும் நிலையில் கொண்டு நல்லதை உருவாக்கும் உடலாக உருவாக்கி அந்த நிலைக்கு உருவாக்கி என்ன அந்த பள்ளிக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் தன்மையை அந்த நிலையை எடுத்துச்சிடும். கெட்டதை நீக்குவது போல வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தனை இன்னலோ அதை நீக்கிவிடு. இதை சொல்ல நாம யார் என்ன எல்லாத்தையும் என்ன உலகின் குணங்களை நமக்குள் தெளிவுகள் காட்டப்பட்டவர் ஆக இந்த உயிரியை நான் பணியா இருந்தது இந்த உயிரே தான் மாடா இருந்தது, இந்த உயிரே தான் குரங்கா இருந்தது, உருவாக்குங்கள். நான் இந்த மனிதனா உருவாக்கியதான், நான் முன் சேர்த்துக் கொள்ள வினைகளுக்கெல்லாம் நாயகா நாயகா. ஆதி மூலம் நான் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நியாயமாக மிருகமாக இருந்தேன். அதற்கு அனைத்தையும் சிருஷ்டி அனைத்தினே அடைக்காத நிலையில் தீயினை நீக்கி நல்லதை உணர்வாக்கும் நிலைகள் கொண்டு நான் இன்று மனித உடலை பெற்றேன். ஆதி மூலம் உயிர், யானையின் தலையை போட்டு மனிதனுடைய உடலை போட்டு முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை கொடுத்தேன். இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா, நான் ஒவ்வொரு குணத்திலும் ஒவ்வொரு சரீரத்திலும் எடுத்துக்கொண்ட உலகின் தன்மை எனக்குள் வினையாக சேர்த்து எனக்குள்ளிருந்து நல்லதை அறிவுபூற்றும் தீயதை நீக்கி நல்லதை உருவாக்கும். இந்த நாம் பேசும் மூச்சிலும் உணவு உட்கொள்ளும் இன்னும் விஷத்தின் தன்மை மனமாக மாற்றிவிட்டு நல்ல உணவின் தன்மை எனக்கும் மகிழ்விக்கும் உணவின் மனமாக நான் சுவாசிக்கும் நிலையில் நல்லதை உருவாக்கும் நறுமணத்தை திசிக்க செய்யும் பிரம்மத்தின் நிலையை எனக்கு உருவாக்கிய ஈசா கணேசா ஜெய் கணேசா ஜெய் கணேசா என்று ஆதிப்பத கணேசம் செய்துள்ளா ஜெய் கணேசா ஜெய் கணேசா பார்த்தி மாமா புரிந்து அவன் சொன்ன உணவின் தன்மை என்ன, அதை உணர்த்துவதற்கு காட்டிய நிலையில் ஜெய் கணேசா இருந்தேன். நான் என்னை தீயதை காட்சியுள்ள நீக்கும் உணவின் நிலையில் மெய்குடியை நான் பெற்றேன். என் உணவின் மூச்சாலை தீயதை அழகாக நான் பார்த்தேன். இது ஜெய் கணேசா. ஆனால் மனிதனுக்குள் தீயனை நீக்கும் நமக்குள் அந்த நல்ல உணவின் தன்மை நான் நினைப்பதை கண்ணன் வழிகாட்டியன் நான் தீயனை நீக்கேன். இது கெட்டது, இது நல்லது. ஆக தாயின் கண் தன்னை உருவாக்கி இப்படி நமக்கு ஒரு வழிகாட்டியது. கண்ணனாக இருந்து தான் நமக்கு உருவாக்கி நமக்குள் கண்ணனாக இன்று நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றான். இது அவதைதான் நமக்கு ஒவ்வொரு ஒடிக்கு நொடி உபதேசம் சொல்லிட்டு இது கெட்டது, இது நல்லது. கண்ணன் செட்டு போறான்னு எவனா எழுதியிருக்கேன். அந்த கண்ணன் இந்த காலம் காலம் வேறே, கண்ணன் நமக்கு எழுதிய காலம். சீதாராமா நான் எடுத்துக்கொண்ட உணர்வு அனைத்தும் எனக்குள் ராமனாக இருக்கின்றான். சீதாராமா பலராமா ஜானகி ராமா அந்த ராமா இந்த ராமா எல்லா ராமனும் இது அதுக்கு முன்னாடி குரங்கு. நான் எந்தெந்த குணத்தை நான் எந்தெந்த சரீரத்தில் அந்த வைத்துக் கொண்டதோ அதையும் நினைப்போம். அவங்க சின்ன யாரா சந்தோஷமான உலகனே தெரியும். இப்படி அஞ்ச நேரத்துக்கு அந்த குரங்கு புரிதல் நான் பரிணாம வளர்ச்சியில் தனக்கும் இருக்கக்கூடிய நிலையை அதை விடாபடியாக பிடித்துக் கொள்ளும். ஆக அவனுடைய நாம் எடுத்துக்கொண்ட உணவின் சொல் அது அன்பின் கணையாக நான் எடுத்துக்கொண்ட உணவின் உதிர்த்தப்படும்போது அது நான் அன்பும் கணை ஊடுருவி அந்த உணர்ச்சி தூண்டி செயல்படுத்த ராமனுக்கு வெள்ளையும் அவனுக்கு முன்னாடி நீ மந்திரக்காரன் நினைக்கிறான். இந்த ஆஞ்சநேயர் சொல்லப்படும் போது ஆஞ்சநேயன் ராமனை வெள்ளப்படுத்தலாம்னு அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு பல முறைகளை செய்துட்டு இந்த மந்திரத்தை செய்து ஆஞ்சநேயர் நாங்களா ஆஞ்சநேயன் ராமனையும் உட்கார்ந்து ராமன் இது பண்ணி எத்தனை எல்லாம் முறைகள் இப்படி தான் கதைகளின் தவறான நிலைகளை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.